எங்கள் தேவனாகிய உம்முடைய பரிசுத்த நாமத்தினுடைய மகிமை கடத்தி நாங்கள் செலுத்துகிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகும். கண்டவரே, உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை குணமாக்குங்க, உன் பக்கமாக எங்களை திரும்புங்க, எங்களை இழுத்துக் கொள். இன்னும் உண்மை அறிகிற அறிவிலே வளரும், உங்கள் அன்புக்கு உங்களுடைய கற்பனைப்படி நடக்கும். எங்களை பலப்படுத்தி உங்களுடைய ஆவியினால் எங்கள் நடத்தும்படி நாங்கள் வந்தாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆவே ஆவே நாமக்கார். சரி, கர்த்தருடைய செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரம், எஸ் 1-7 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 1-7 நாம் வாசிக்க கேட்போம்.
கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி ஆற்றண்டையிலே ஒழித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் ரச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் ரச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தின் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்தூருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன் என்றார்.
போதும் போதும் போதும், சரி. சோ, இன்றைக்கு நாம் எலியாவுடைய வாழ்வில் கர்த்தர் செய்த சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம். இந்த எலியாவு காலத்தில் தான் ஆகாப் என்கின்ற ஒரு பொல்லாத ராஜா இஸ்ரவேலை ஆண்டு வந்தார். சோ, இவருடைய காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பின்மார்க்கமாக இருந்தார்கள். இவருடைய காலத்திலே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு மிகவும் தூரமாக போயிருந்தார்கள். சோ, தேவனை விட்டு பின்வாங்கி போன தேவ ஜனங்களை தன் பக்கமாக மீளவும் மீண்டும் திருப்புவதற்காக தேவன் எலியா என்கின்ற தீக்கதர்சியை எழுப்புறதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சோ, இந்த எலியாவை குறித்து அதிக குறிப்பு இல்லை. இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம், கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா, இவ்வளவுதான் அவரை குறித்த குறிப்பு இருக்கிறது வேதத்தில். மற்றும்படி தாய் தாய் தகப்பனை குறித்தோ குடும்பத்தை குறித்தோ வம்ச வரலாறை குறித்தோ எதுவும் நம்ம வேதத்தில் பார்க்க முடியாது. ஒரே ஒரு குறிப்பு அவரை குறித்து சொல்லப்படுறது, கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா என்று பார்த்தேன். ஆகவே வட நாடாகிய இஸ்ரவேலிலே கிலேயாத்திலே இருந்து எழும்பிடுவன் இந்த எலியா என்பதை குறிப்பு மாத்திரம் அவருடைய பின்னணியை வைத்து நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இவருடைய வாழ்க்கையும் இவருடைய ஊழியமும் மிகவும் வித்தியாசமானதாக காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே மிக வல்லமையுள்ள ஒரு தீக்கதரிசியாய் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மிகவும் தேவனாலே வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட பாவிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனாக நாம் பார்க்கிறோம். இவர் தான் ஏனோக்கு பின்பாடு மரணத்துக்கே டிம்மிக்கு கொடுத்த ஒரு மா மனிதனாக காணப்படுகிறார். மரணத்தை காணாமலே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவ மனுஷன், அந்த அளவுக்கு அவருடைய வாழ்வு இருந்திருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சவாலாக இருக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டாட்டும். சரி, இந்த ஆகாப் என்கின்ற ராஜா, அவர் மிகவும் பொல்லாத ஒரு ராஜாவாக இருந்தார். அவருடைய மனைவி இயேசபேல் என்கின்ற பெண், அவருடைய வாழ்க்கை வேதத்தில் பார்க்கும் பொழுது மிகவும் மிகவும் ஒரு பயங்கரமானது. அதை குறித்து பார்த்தா நாம் இன்னொரு சப்ஜெக்டுக்கு போகணும். ஆனாலும் ஆகாப் யேசபேல் என்கின்ற இவர்களுடைய காலத்திலே இவர்கள் இஸ்ரவேலை ஆண்ட காலத்திலே தேசம் தேசத்து ஜனங்கள் மிகவும் தேவனை விட்டு பின்வாங்கி போயிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில்தான் தேவன் எலியா என்கின்ற தீக்கு தேசியை எழுப்பாடு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த முதலாம் வசனத்திற்கு திரும்ப படிங்க, 17:1 திரும்ப படிங்க.
கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின்
தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக
நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான்.
சரி, இங்க பாருங்க, என் வாக்கின்படியே, என்னுடைய வார்த்தையின்படியே இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். சரி, இந்த முதலாவது வசனத்திலே நாம பார்க்கும் பொழுது திடீரென அந்த தேசத்தில் தோன்றுகிறார். திடீரென ஆகா என்கின்ற ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். சகல அதிகாரங்களும் உள்ள ராஜாவுக்கு முன்பாக வந்து நின்று அவர் சொன்ன வார்த்தையிட்ட தெரிவார், என்னுடைய வார்த்தையின்படியே இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கு. என்னுடைய வார்த்தையின்படியே இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது. சோ இயற்கைகளை வைத்து அவன் சவால் விடுகிறான் அந்த தேசத்தின் ராஜாவுக்கு. பாருங்க, என் வார்த்தையின்படியே இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது. இப்படி ஒரு மனுஷன், இப்படி எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் சொல்லவே சொல்ல முடியாது. ஆனா இந்த தேவ மனுஷன் ராஜாவுக்கு முன்பாக வந்து சவால் விடுகிறார், என்னுடைய வார்த்தைகளின் படியே இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதுன்னு சொல்லி. சரி, இவனை கவனிங்க, என்று இவன் சொல்லி சொல்லும் பொழுது அவன் சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். சோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். அதுதான் நாம கூர்ந்து கவனிக்க வேண்டிய காரியம். சோ இயற்கைகளை குறித்து ராஜாவுக்கு முன்பாக இவ்வளவு திட்டமாக உறுதியாக இவன் சவால் விடுறதுக்கு காரணம் என்னவென்றால், அவன் சொன்ன வார்த்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். தீர்க்கதரிசிதான், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனாலே அனுப்பப்பட்டவன், தேவனுடைய வாயாக இருக்கிறார், தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவிக்கிற தேவ மனுஷன். பட் இவன் சொல்லுகிறான், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். சோ இங்கேதான் எலியா என்கின்ற தீர்க்கதரிசிக்கு தேவனோடு இருக்கிற ஆழமான உறவு, நெருக்கமான உறவு, அந்த உருக்கமான ஐக்கியத்தை குறித்து நாம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சோ தேவனுக்கு முன்பாக நிக்கிறவன் தான் மனுஷனுக்கு முன்பாக நிக்க முடியும். பாருங்க, தேவனுக்கு முன்பாக நிக்கிறவன் தான் தேவனுடைய வார்த்தைகளை தேவனத்திற்கு பெற்று தேவ ஜனங்களுக்கோ மற்ற ஜனங்களுக்கோ அறிவிக்க முடியும். பாருங்க, சோ இவன் சொல்லுகிறான், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஆகவே தேவனோடு எலியாவுக்கு தீர்க்கதரிசிக்கு இருந்த நெருக்கமான உறவை, அவன் தேவனோடு எப்படி வாழ்ந்தான், எப்படி ஜீவித்தான் என்பதை குறித்து இந்த வசனத்திலே நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறேன். எனக்கு அறிவானவர்களே, இப்படி மழையே பெய்யாது என்று சொல்லி ராஜாவுக்கு முன்பாக அவ பின்மார்க்கமாக தேவனை விட்டு தூரமாய் போய்விட்ட ஆகாப் என்கின்ற ராஜாவுக்கு முன்பாக தைரியமாக சவால் விடக்கூடிய தைரியம் அவனுக்கு வந்ததை காரணம், அவன் தேவனோடு வைத்திருந்த நெருக்கமான உறவு, தேவன் மேலே வைத்திருந்த உறுதியான விசுவாசமாகும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு இருக்கிற அக்கியந்தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை என்று நான் சொல்லுவேன். ஆண்டவருக்கென்று வாழ, தேவனோடு ஜீவிக்க, கர்த்தரோடு வாழ, அவரோடு நமக்கு இருக்கிற நெருக்கமான உருக்கமான உறவுதான் அடிப்படை காரணம். பாருங்க, ஆகவே எலியா இப்படி சவால் விட்டது காரணம், அவன் தேவனோடு அவனுக்கு இருந்த நெருக்கமான ஐக்கிய உறவு, தேவனோடு அவனுக்கு இருந்த தொடர்பாகும். ஆகவே இதுல இருந்து தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் சத்தியம் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம் தேவனாகிய கர்த்தரோடு நெருக்கமாக, மிகவும் நெருக்கமாக தேவனோடு வாழ வளர நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கவனியுங்கள், கிறிஸ்தவ வாழ்வு என்கின்றது ஏதோ அவ்வப்போது தேவனிடத்திலே நாம் போய்வாரது அல்ல. கிறிஸ்தவ வாழ்வு என்பது நாம் அன்றாடம் தேவனோடு வாழுகிற வாழ்வு. இங்கு நான் குறிப்பிடவும் சுட்டிக்காட்டவும் விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், தயவு செய்து நன்றாய் கவனிங்க, இதோ ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு அல்லது மூன்று மணி நேரம் சபையில வந்து நாம ஆராதித்து போறதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. இதை நான் உங்களுடைய இருதயத்தில் ஆழமாக எழுதி அனுப்ப விரும்புகிறேன். கத்தருக்கு சித்தமான ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ரெண்டு அல்லது மூன்று மணி நேரம் இதுல வந்திருந்து ஆண்டவரை பாடி துதிச்சு வசனத்தை கேட்டுட்டு போறது மாத்திரம்தான் கிறிஸ்தவ வாழ்வு இல்லை, அது அல்ல கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்வு. என கரிமானவர்களே, அன்றாடம் தேவனோடு வாழுகிற ஒரு நெருக்கமான வாழ்வுக்கு உறவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் வர வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அறைகூவி அழைக்கிறேன். அன்றாடம் தேவனோடு வாழுகிற வாழ்வு, அன்றாடம் தேவனோடு நடக்கிற நடை. ஏனோக்கு தேவனோடு நடந்தான், தேவனோடு சஞ்சரித்தான். ஆங்கிலத்தில் ஹி வாக் வித் காட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. தேவனோடு அன்றாடம் நடந்திருக்கிறான், தேவனோடு அன்றாடம் வாழ்ந்திருக்கிறான். 300 வருடங்களுக்கு மேலாக ஏனோக்கு இந்த தேசம் இந்த உலகத்தில் சஞ்சரித்திருக்கிறார். 300 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு அறிமானவர்களே, இன்றைக்கு இருக்கிற அதே பிசாசு அன்றைக்கும் இருந்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் அவனுக்கும் இருந்திருக்குது. அவனுக்கு மனைவி இருந்திருக்குது, பிள்ளைகள் இருந்திருக்குது. வேதம் சொல்லுது அவன் தேவனோடு, எனக்கு அதை வாசித்து ஆச்சரியமா இருக்கும், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றிருக்கிறான். யோசித்து பாருங்க, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து தேவனோடு அன்றாடம் அதிதினமும் வாழ்ந்து கொண்டிருந்து அவன் குமாரரை குமாரத்திகளை பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் சத்தியத்துப்படி சொல்லுவேன், தேவனோடு அன்றாடம் வாழுகிற வாழ்வுக்கு குடும்ப வாழ்வு ஒரு தடையே இல்லை. ஆனா இன்றைக்கு என்ன தப்பா நினைச்சு கொள்ளாதீங்க, பிள்ளைகள் தேவனாலே வரும் சுதந்திரம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்றது. நமக்கு கொடுத்திருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற பிள்ளைகளையே நாம் ஒரு காரணமாக வைத்து தேவனை தேடுவதற்கும் தேவனோடு நெருங்கி வாழ்வதற்கும் அவர்களையே ஒரு காரணமாக கொண்டு வர்றது ஒரு துர்ப்பாக்கி நிலையாகும். தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், தேவன் கொடுத்த நன்மை, தேவன் கொடுத்த பிள்ளைகள், சோ அவர்களுக்காக ஆண்டவர் நாம ஸ்தோத்திரம் பண்ணணும். அதை விட்டு பிள்ளைகளை நாம காரணம் காட்டி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே தேவனை தேடாமல் பின்வாங்கி போறது தேவனுக்கு முன்பாக சரியானது அல்ல. இன்றைக்கு மெதடிஸ்ட் சபையின் போதகராக இங்கிலாந்து தேசத்தில் மிகப்பெரிய எழுப்புதல் வீரராக கருதப்பட்ட யோன் வெஸ்லியை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நம்புறேன். மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷன், இங்கிலாந்தில பல தேசங்களை கலக்கின தேவ மனுஷன். அவருடைய தாயாருக்கு, அவருக்கு கிட்டத்தட்ட தாயாருக்கு 17 பிள்ளைகளா. அவருடைய தாயுடைய பேர் சுசானா வெஸ்லி. 17 பிள்ளைகள், 17 பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த தாயாரை இன்டர்வியூ பண்ணிருக்கா. அவரை கேட்டாங்களா, நீங்க இப்படி தேவனோடு நடக்கிறதுக்கு உங்களுடைய பிள்ளைகள் ஊழியக்காரருக்கு வாழ்றதுக்கு ரகசியம் பெற்ற அவர் சொன்னாரா? அந்த அம்மா சொன்னாங்களா, ஒவ்வொரு நாளும் கதவை அடைத்து தினமும் 1 மணி நேரம் நான் தேவனோடு உறவாடுறேன். இதனால என்ன நடந்திருக்கு தெரியுமோ, அவருடைய பிள்ளைகளிலே அதிகமான பிள்ளைகள் ஊழியக்காரர்களாக எழுப்பினார்கள், மாறினார். அந்த தாய் தன் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு செய்த ஜெபம், மன்றாட்டு விண்ணப்பம் ஒன்று வீணா போகல பாருங்க. ஜெபத்தை கேட்கிற தேவாதி தேவன் அந்த தாயுடைய ஜெபத்தை கேட்டு அந்த தாயுடைய முகத்தை பார்த்து அவருடைய பிள்ளைகளை ஊழியக்காரர்களாக எழுப்பி உலகத்துக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து உன்னதமான தேவனுடைய பாதபடியில போய் சேர்ந்திருக்காரு. எனக்கு அறிமுகங்களே, ஏனோக்கு 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரின் குமாரத்திகளை பெற்றெடுத்து அவன் நல்ல குடும்பஸ்தனாகவும் இருந்திருக்கிறான், குடும்பத்தை கவனித்திருக்கிறான், குடும்பமாக வாழ்ந்து வருகிறான். அதே நேரத்தில் அவன் தேவனோடு சஞ்சரித்திருக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு இருக்கிற பிசாசு அண்டைக்கும் இருந்திருக்கிறான், இன்றைக்கு நமக்கு இருக்கிற அதே பிரச்சனைகள் அவனுக்கும் இருந்திருக்குது. ஆனால் நம்மை போல அவனுக்கு ஒரு சபை இருக்கல, நம்மை போல அவனுக்கு ஒரு விசுவாசியில் ஐக்கியம் இருக்கல, நம்ம போல அவனுக்கு ஒரு போதகரும் இருக்கல. ஆனா தனியொரு மனிதனாய் தேவாதி தேவனுக்கு மகிமையாக வாழ்ந்து தேவனோடு சஞ்சரித்து மரிக்காமல் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்றைக்கும் அவன் பேசிக் கொண்டிருக்கிறது நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டான். என்ன சொல்ல வாரன்னு சொன்னால், தேவனோடு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருக்கப்படும், உறவு இருக்கணும். இதை குறித்து நான் பின்னாடி நான் அதிகமாக சொல்ல விரும்புகிறேன். ஆனால் எலியாவுடைய கருத்து என்ன, எலியாவுடைய வார்த்தை என்ன, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி ராஜாவுக்கு சேலஞ்ச் பண்றான். பாருங்க இன்றைக்கு, பாருங்க இன்றைக்கு இந்த இந்த ஐரோப்பாவில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர்களுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு முன்பாக இருந்து கூட தைரியமாக பேசுகிறார்கள். போன வாரம் இங்கிலாந்து தேசத்தின் பிரைம் மினிஸ்டர் கவர்னருக்கு விரோதமாக ஒரு வாலிபு பெண் நேரிருந்து டைரக்டாக அவள் அதை அந்த பிரைம் மினிஸ்டர் எதிர்த்து பேசுறதை பார்த்து ஆச்சரியப்பட, இப்படியும் பேச இடம் உண்டா என்று நெட்டில் போட்டு பார்த்து எனக்கு அருமையான தேவன பிள்ளைகளை ஏன் நான் இதை சொல்ல வரேன்டா, இன்றைய அரசியல் தலைவர்கள் தேசத்தை ஆளுகளுக்கு எதிராக கூட பேசுறதுக்கு இடம் இருக்குது. இன்றைக்கு கோர்ட் இருக்குது, வக்கீல் இருக்குது, சட்டம் இருக்குது. ஆனால் இந்த வேதம் எழுதப்பட்ட காலங்களிலே அந்த நாட்களிலே என்ன ராஜாவுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேச முடியாது. அவர்களுக்கு என்ன சட்டமும் கிடையாது, அவர்களுக்கு நீதிபதியும் கிடையாது, கோர்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர்கள் சொன்ன சொன்னதுதான். அவர்தான் பவிஷத்து ராஜாவின் வார்த்தையில அதிகாரம் உண்டு. என்ன கருமையான தேவட பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட என்ன ஜனநாயக உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்க ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆனால் அந்த நாட்களிலே கோர்ட்டும் இல்லை, ஜட்ஜும் இல்லை, சட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ராஜா எதை சொல்றானோ அது அப்படியே நடக்கும். ஆகவே எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளே, நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் தேவனோடு நாம் நெருக்கமான ஒரு உறவு நம்ம வைத்திருக்க வேண்டியது அவசியமாகும். ஆகவே கர்த்தரோடு அன்றாட வாழுகிற ஒரு வாழ்வு நமக்கு அவசியமாகும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நாம ஆண்டவரை பாடி துதிச்சு வேதத்தை வாசித்து தேவனோட வசனத்தை கேட்டுட்டு பிறகு திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவனோடு நாம உறவாடும் என்று சொன்னார். மிகுதி நாட்களிலே, மிகுதி நேரங்களிலே நமக்கும் தேவனுக்கும் என்ன, ஆண்டவர் எங்க, நான் எங்க, அலுவல்கள் நிறைந்த உலகத்தில், அலுவல்கள் நிறைந்த தேசத்தில் நாம வாழுகிறோம். நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க, நாம வாழும் வரைக்கும் இந்த தேசத்தில் அலுவல்களுக்கு குறையவே குறையாது. ஒரு அலுவலை செய்து முடித்தா இன்னொரு அலுவல், இன்னொரு இன்று ரெண்டு அலுவல் வருது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது, தேர் இஸ் சம்திங் எவ்ரி டே வி ஹாவ் டு டு. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று இருக்குது நாம செய்யறதுக்கு, போறதுக்கு, வாரத்துக்கு. உண்மைதான், நாம அலுவல்களை நிறைவேற்ற வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும், அதுல ஒன்று தப்பில்லை, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஆனால் அதற்கு முதல் நாம் தேவாதி தேவனோடு நாம் உறவாட, அவரோடு பேச, அவரோடு ஐக்கியப்பட, அவர் முகத்தை தேட, அவர் பாதத்தை தேட நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்திருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா, என் முகத்தையே தேடுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சங்கீத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோமே. தேவன் முகத்தை நாம் அன்றாடம் தேடுகிறோமா? இயேசு கிறிஸ்து சொல்றார் 6:33 மத்தேயுவிலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள். First of all in your life. வாழ்க்கையிலே முதலாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பட்டியல முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அப்பொழுது இவர்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லியிருக்கார். நான் சொல்ல வர காரியம் என்னவென்றார், என்ன கேளுங்க, உங்களோட மைண்ட் அங்குமிங்கும் அலைய விடாதீங்க. We are sitting in the presence of God. நாம் கேட்கிறது தேவனுடைய வார்த்தை. வானமும் பூமி அழிந்து போக வார்த்தைகள் ஒரு காலம் அழியாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்றாட நம்முடைய வாழ்வில் நாம் தேடும் முதலாவது தேவோட ராஜ்யத்தை உடைய நீதியை தேடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. இப்ப நான் சொல்ல வரத கவனிங்க, கவனிங்க, நாம் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறோம். ஆகவேதான் இங்கே வந்திருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். குட், எல்லோரும் நாம் தேவோட ராஜ்யத்தை தேடுகிறோம் உண்மைதான். ஆனால் ஆனால் இயேசு சொன்னது என்ன தெரியுமா, முதலாவது தேவனுடைய ராஜ்யம். சோ நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோம், ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோமா? தட்டி சிம்போடு நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும், நம்முடைய இருதயத்துக்கு தெரியும் எந்த அளவுக்கு நாம் தேவனோடு வாழுகிறோம், எந்த அளவுக்கு நாம கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு வாழுகிறோம், எந்த அளவுக்கு தேவனோடு நேரம் செலவழிக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் தரித்திருந்து ஜெபிச்சு துதிச்சு கர்த்தருடைய வழிகளை நாம் அறிகிறோம். ஆண்டவரே எனக்கு போதியும், உம்முடைய வழிகளை எனக்கு போதியும், உம்முடைய ஆலோசனைகளை எனக்கு தாரும், உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் என்று தேவ சமூகத்திலே காத்திருந்து தரித்திருந்து ஜெபிக்கிறவைகள் எத்தனை பேர்? நம்ம மனசாட்சிக்கு தெரியுமே, நம்முடைய இதயத்துக்கு தெரியுமே. நாம் நம்முடைய வாழ்விலே எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம்? முதலாவது தேவனுக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோமா, அல்லது மற்ற காரியங்களுக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா என்பதை நாம் அறிவோம், தேவனும் அறிவார். என்ன கரிமானவர்களே, சத்தியம் ஒருபோதும் மாறாது. எனக்கும் சேர்த்து போதுகிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, உடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனக்கு அருமானவர்களே, இந்த வாழ்க்கை மிகவும் குறுகியது, அதுவும் வேகமாக கடந்து போய்கொண்டே இருக்கிறது. இந்த பாருங்க, மனுஷன் தொடங்கி இன்றைக்கு ஜூன் மாசம் அரவாசி மாசம் பறந்து போயிட்டு, இப்பதான் நீங்க சேவிஸ் வச்சது போல இருக்குது இல்லையா? ஆனா இப்ப அரவாசிக்கு வந்துட்டோம், ஜூன் மாசத்துக்கு வந்துட்டோம். எனக்கு அருமான தேவட பிள்ளைகளே, நாட்கள் எவ்வளவு வேகமாக பறக்கிறது என்று பாருங்கள். ஆகவே இந்த காலம் இப்படி இருக்கிறபடியால் நாம் ஒவ்வொருவரும் கொஞ்சம் நிதானித்து, நமக்கு இருக்கிற அலுவல்கள் இருக்குதான், ஆனா அன்றாட நம்முடைய அலுவல்கள், அன்றாட நம்முடைய அலுவல்கள், காரியங்கள், செயல்களிலே தேவ வழிநடத்தலை தேடி, தேவ ஒத்தாசையை நாடி, தேவ ஆலோசனைகளை கேட்டு, தேவ சமூகத்திலே காத்திருந்து செபித்து நம்முடைய காரியங்களை நடப்புகிறது எவ்வளவு நலமாக இருக்கும் பாரு. பைபிள் நீதிமொழி நம்ம வாசிக்கிறோம், சுய புத்தியிலே சாயாது, உன் தேவனாய் கத்திடத்தில் மூழ்கிறதோடு நம்பிக்கையாயிரு அப்படின்னு சொல்றது. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாகிடம் பல நேரங்களிலே, அதிகமான நேரங்களிலே நம்முடைய சுய புத்தியிலே நாம் காரியங்களை நடப்புகிறோம். ஒருவேளை அவைகள் சக்சஸ் ஆக முடிந்து விட்டால் இட் இஸ் குட் அண்ட் இனாஃப் என்று இருந்துடுறோம். ஆனா தேவனுடைய தேவ பாதத்தில் வைத்து நான் இந்த காரியங்களுக்காக செபித்து, ஆண்டவரே இவைகளை எப்படி நடப்பிக்கணும், இவைகளை எப்படி செய்ய வேண்டும், இவைகளை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்லணும், கர்த்தாவே எனக்கு போதியும், உம்முடைய ஆலோசனைகளை எனக்கு தாரும் என்று நாம் எத்தனை பேர் செபிக்கிறோம். சங்கீதம் 32:8 சீக்கிரம் படிக்க, சங்கீதம் 32:8 சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு பாருங்க, படி. சங்கீதம் 32:8
நான் உனக்கு போதித்து,
நான் உனக்கு போதித்து
நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்,
நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்,
உன்மேல் என் கண்ணை வைத்து,
உன்மேல் என் கண்ணை வைத்து
உனக்கு ஆலோசனை,
உனக்கு ஆலோசனை. இட் இஸ் அ ப்ரோமிஸ் ஆஃப் காட், வாக்குத்தத்தங்கள் தந்து நம்மை வழிநடத்துகிற தேவன். எனக்கு அருமையான தேவோட பிள்ளைகளே, வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் நம்மை வாழ வைக்கிறதுக்காக, வேதத்தில் இருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் நம்மை வழிநடத்துவதற்காக, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்குது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே, அவை தேவாதி தேவன் நமக்கு எழுதி கொண்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்துக் கொண்டு இந்த உலகத்திலே ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளாகி நாம். ஆகவே இங்கே 32:8 ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணு வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அடிக்கடி நான் இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுவது உண்டு, ஆண்டவரே எனக்கு நீ இப்படி வாக்கு பண்ணியிருக்கிறேன், ஆகவே நான் செய்ய வேண்டியது எனக்கு போதியும், நான் சொல்ல வேண்டியது எனக்கு சொல்லும், ஆண்டவர் நான் எந்த பாதையில் நடக்கணும், எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி குடும்பத்தை நடத்தணும், நான் எப்படி இருக்கணும், டீச் மீ லார்ட், வெயிட் அபான் தி லார்ட். சுய புத்தியில சாய்ந்திடாமல் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் முடிவோ மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். நமக்கு சரி போல தோணும், நமக்கு நல்லது போல தோணும், உண்மைதான், ஆனா தேவனுக்கு சரியாக இருக்குமா, அவட்ட பாதத்திலே இது நலமாக இருக்குமா, அவருக்கு முன்பாக இது ஏற்றதாக இருக்குமா, இது உண்மையாக இருக்குமா, இது உத்தமமாக இருக்குமா. தேவனுக்கு கொஞ்சம் நிதானித்து தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு உண்டோ? நான் முன்பு ஒரு தடவை சொன்னது போல, தமிழ்நாடு பொதுவாக ஒரு ஜெப பண்டிகை இருக்குது இல்லையா, போய் முழங்கால் படிட்டு ரெண்டு பாட்டு நாம பாடுவோம், சோதரப்படுவோம், பாடி முடிஞ்சதுல நம்மளுடைய இருக்கிற அந்த என்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குதானே, அது எல்லாத்தையும் மட்ட 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 மட்டும் சொல்லிட்டு இயேசு நாமத்தின் பிதாவை எழும்பு ஓடு. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அடுத்தது என்ன செய்யறது, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நேரத்தை பார்ப்போம், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது யாருக்கு கோல் பண்றது, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அடுத்து என்ன செய்யறது, இப்படியான சிந்தையோடு இருந்து கடமை போல நாம ஜெபித்தால் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே நம்மோடு பேசுறது, இப்ப தேவன் எங்கே, நம்முடைய ஜெபங்கள் எங்கே, நாம என்ன செய்கிறோம், சற்று நிதானித்து பாருங்க.
இப்ப தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே நம்முடைய சிந்தை இங்கங்க நிக்குதோ, அதை நீங்களும் தேவன் வரீங்க. அதனால என்ன நடக்குது, சத்தியம் தேவனுடைய வசனம் நமக்குள்ள போகாதபடியால நம்முடைய ஆத்மாவில தேவனுடைய வசனம், நம்முடைய ஆவிக்குள்ள தேவனுடைய வசனம் பிரவேசிக்காதபடியால வாழ்க்கையில மாற்றம் இல்லை. There's no change, not at all in our life. But the time is going on. காலங்கள் கடந்து போகுது, ஆனா வாழ்க்கையில மாற்றம் இல்லை. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அப்படி இருந்திடக்கூடாது. நான் சொல்ல வார காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சேலஞ்ச் பண்றான் பாருங்க. உங்களையும் என்னையும் போல ஒரு பாடுள்ள மனுஷன், யாக்கோபு எலியாவை குறித்து எழுதும் பொழுது நம்மை போல பாடுள்ள மனுஷன் எலியான்னு சொல்லி எழுதுறாரு. எனக்கு அருமையான தேவனை சேலஞ்ச் பண்றாரு ராஜாவுக்கு முன்பாக, கோட்டும் இல்ல வக்கீலும் ஒன்றும் இல்ல, அவன் பயப்படாம தேவனுக்கு தேவனுடைய சார்பில் போய் என் வார்த்தையின்படியே இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யா. தட்ஸ் ஆல். ராஜாவுக்கு கோபம் வந்துரு, பிடி அவனை அடைசிறையிடு. அது அப்படி சொல்ல இல்ல, ஏன் தெரியுமா, தேவன் அவனை அனுப்பினபடியால், தேவ கரம் அவன் கூட இருந்தபடியால் எவரும் அவனை ஒன்றும் செய்ய முடியல. பாரு, பிற்பாடு சில காரியங்களை விவரிக்கிறது ஆச்சரியமா இருக்கும். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சரித்திரத்தை வாசித்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஆச்சரியமான விதத்திலே தேவன் அற்புதமாக அவர் நடத்தியிருக்கிறது பார்க்கக்கூடியதாரு. நான் சொல்ல வார காரியம் என்ற திரும்ப திரும்ப சொல்ற கேளுங்க, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கத்திர தேர்றதோடு நின்றாதீங்க. பிள்ளைகளுக்கு சொல்றது போல சொல்ற, கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆண்டவரை ஆராதித்து வேதத்தை வாசிக்கிறதோடு நின்று கூடாது. அன்றாடம் தம்பி தங்கச்சி அண்ணாமாறு அக்காமாறு சத்தியத்தின்படி கத்தருக்கு முன்பாக நான் சொல்றதை கவனிங்க. அன்றாடம் தேவனை தேடு, அன்றாடம் ஆண்டவரு கூட வாழ்க்கையில முதலிடம் கொடு. அவர் சமூகத்தில் காத்திரு, அவர் உனக்கு தன் வழிகளை போதிக்கத்தக்கதாய், அவர் உன்னுடைய ஆலோசனைகளை சொல்லத்தக்கதாய், அவருடைய சமூகத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் காத்திரு. கத்தருக்கு காத்திருக்கவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. கத்தருக்கு காத்திருக்கவர்கள் கழுகளை போல செட்டுகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் முளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையா. சோர்வடையாமல் இருக்க வேண்டுமா? எனக்கு அருமான தேவட பிள்ளைகளை, சோர்வுகளை உடைத்து நாம முன்னேற வேண்டுமாக இருந்தார் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு நாம அடிக்கடி ஒரு சின்ன காரியத்துக்கு நாம சோர்ந்து போறதுக்கு அடிப்படை காரணம் தெரியுமோ? ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்து அம்மோண்டு போய் உட்கார்ந்து காரணம் என்ன தெரியுமோ? நமக்கு தேவனோட சரியான ஒரு நெருக்கமான உறவில் தட்டிசி போடந்தே. There is problem. I accept it. பிரச்சனைகள் உண்டு, அதை ஒத்துக்கணும். எல்லா பாருங்க, எல்லாருக்குமே ஏதோ ஒரு சில பிரச்சனைகளுக்கு தான் செய்யுது. நாம் ஒன்று தேவ தூதர்கள் இல்லையே. இந்த பூமியிலே நமக்கு வாழ நாள் வரைக்கும் ஏதோ சில பிரச்சனைகள் இருக்கத்தான் போகுது, உண்மைதான். ஆனால் பிரச்சனைகள் இருந்து நம்மை நாம் மீட்டுக்கொள்ள, பிரச்சனைகள் இருந்து சோதனைகள் இருந்து வேதனைகள் இருந்து நம்மை காத்துக்கொள்ள தப்பித்துக் கொள்ள வழி என்னங்க? வழி என்னங்க? நாடு தேவ சமூகத்தை. குறைவுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் பாடுகள் வேதனைகள் வட்டவர் எனித்திங் இன் அவர் லைஃப் எவ்ரி திங் அண்ட் த லார்ட். யாவற்றை தேவ சமூகத்தில் கொண்டு வா, எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில். நீ உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை, என்ன வேதனை, என்ன துன்பம், உண்ட தேவை என்ன, உண்ட கஷ்டம் என்ன, நீ என்ன செய்ய போகிறாய், எப்படி வாழ போகிறாய், எல்லாவற்றையும் ஆண்டோட சமூகத்தில் கொண்டு சொல்லு. ஆண்டோட பாதத்தில் கொட்டு, அவர் பாதத்தில் வை. எனிதிங், பிகாஸ் ஹி இஸ் அவர் காட். நம்மை தெரிந்து கொண்ட தேவன், நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை நடத்துகிற தேவனுக்கு நாம் அந்நியர்கள் போல காலப்படுவானேன்? நாம பிள்ளைகள் அல்லவா? வேதம் சொல்றது பிள்ளைகள் என்று நம்மை அழைத்தபடியால் படிக்க உண்டு. யோவான் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம், சீக்கிரம் படி. ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் படி. ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம்.
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால்,
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதா? God is calling us. நம்மை தேவன் எப்படி அழைக்கிறாரா? பிள்ளைகள் என்று படிங்க.
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது
பெரியது. பாருங்க பாருங்க, நாம் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவாகிய தேவன் நம்மேல பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது, அது கணக்கே இல்லாது. ஒரு காலத்துல பாவிகளும் துரோகிகளும் தேவனுக்கு தூரமானவனுமாக இருந்தோம் இல்லையா? விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்து வீணானவைகளை தொழுது கொண்டு நாம் வாழ்ந்தோம் இல்லையா? ஆனா இன்றைக்கோ நம்மை ரட்சித்து தந்த பிள்ளைகளாக்கி ஆவியோடு உண்மையோடு பரலோக தேவனை பணிந்து கொள்கிற ஆராதிக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை நாம பெற்றிருக்கிறோமே. இதைத்தானே பரலோகத்துல போய் செய்ய போகிறோம். பரலோகத்துல போய் பிரசங்கம் பண்ண போறோமா? பரலோகத்துல போய் என்ன காசு எண்ணி கொண்டிருக்க போறோமா? பரலோகத்துல போய் கிண்ட ஸ்டூண்ட் நடத்த போறோமா? அல்லது பரலோகத்துல போய் என்ன கிளீன் பண்ணி கொண்டிருக்க போறோம்? எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளே, பரலோகத்துல நீங்களும் நானும் போய் செய்ய போற ஒரே ஒரு வேலை தேவனை ஆராதிக்கிறது, அவரை தொழுது கொள்றதுதானே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு நிழலாக இந்த பூமியிலே நாம் அவரை ஆராதிக்கிறோம். அங்கே அவரை கண்டு ஆராதிப்போம், இங்கே அவரை காணாமல் ஆராதிக்கிறோம். கண்டு ஆராதிக்கிறவங்க பார்க்க, காணாமல் ஆராதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இல்லையா? ஆகவேதான் ஆவியோடு உண்மையோடு. இப்ப பரலோகத்துல ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. பூமியிலே நாம் இருக்கும் பொழுதுதான் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும்னு தொழுது கொள்ளும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். பரலோகத்துல நாம் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும்னு இயேசு நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஏ நாம தான் பரலோகத்துல தேவ சமூகத்தை டைரக்டாக தரிசிக்கிறோமே, நாம் தான் அவருக்கு முன்பாக இருக்க போறோமே. அப்ப அங்கே நம்முடைய ஆவி எப்பயும் தேவனுக்குள்ளதான் இருக்கும். நாம எப்பயும் தேவனுக்குள்ளதான் இருக்க போறோம். அப்ப நம்முடைய மைண்ட் அங்கும் இங்கும் போகாது, நம்முடைய ஆவி அங்கும் இங்கும் அலையாது. தேவ சமூகத்திலே தேவ சாயலாக என்ன மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்திலே தேவனுக்கு முன்பாக இருக்க போகிற நாம், ஆனா இங்கே இருக்கும் வரைக்கும் இந்த சரீரத்திலே நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய ஆவிக்கும் சரீரத்துக்கும் போராட்டம் உண்டு. அதன் மத்தியிலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடுகிற ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில மிக மிக அவசியப்பாரு. நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், தேவ சமூகத்திலே காத்திரு. நீ என்ன செய்ய போகிறாய்? உன் செயல்களை கத்தருக்கு ஒப்புவியப்பா. உன் பிரச்சனைகள் என்ன? கத்தருக்கு ஒப்புவி. உன் தேவைகள் என்ன? கத்திடத்துல மன்றாடு. உன் வேதனைகள் என்ன? ஆண்டோட சபூதிலே கொண்டு வா. உன் எதிர்காலத்தை குறித்த கனவு என்ன? உன் எதிர்காலத்தை குறித்த பயம் என்ன? பிரச்சனை என்ன? பிள்ளைகளோட காரியமா, குடும்ப காரியமா, வாட்எவர் எனிதிங், பிரிங் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே. ஏன் தேவன் வாழ்க்கையில் தேவனாக இருக்கட்டும். ஹி கேன் ரூல் அஸ். நம்மை ஆண்டவர் என்றால் நம்மை ஆண்டு கொள்ளட்டுமே. என கருவான தேவனுடைய பிள்ளைகளே, இஷ்டவேல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறனா, தேவனோடு சஞ்சரித்தா, தேவனோடு நெருக்கமாக வாழ்ந்தா, தேவனுடைய குரலை கேட்டா, தேவனுடைய வார்த்தைகளை பெற்றா, தேவ ஜனங்களுக்கு அறிவித்தா. சரி, எலியா போயிட்டாரு. ஆனா எலியாவின் தேவன் இன்றைக்கும் இருக்கிறாரு. நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆயிட்டுதே. ஆகவே அன்றைக்கு எலியாவோடு பேசின தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. இந்த நாம் அவருக்கு பிள்ளைகள் ஆயிட்டோம் இல்லையா? ஆகவே இவ்வளவு பெரிதான அன்பு நம்மேல தேவனுக்கு இருக்கும் பொழுது நாம் மாத்திரம் தேவனத்தில் அன்பு கூறாம அவருடைய பாதத்தில் அமராமல் நம்முடைய அன்புகளையே கவனித்து காலை எழுப்பினா அங்கு ஓடுறது, இங்கு ஓடுறது, அதை செய்யறது, இதை செய்யறது, டெலிபோன் கதைக்கிறது, டிவியை பார்க்கறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறது, அங்க போறது, இங்க போறது, தாழ் குடிச்சு. ஹலோ, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற தனிப்பட்ட உறவு எப்படி இருக்கு? அது குறித்த சொல்ல போற இஷ்டவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார். அன்றாடம் தேவனோடு வாழும் தம்பி தங்கச்சி அண்ணமாறு அக்கமாறு அனுதினமும் தேவனுடைய முகத்தை தேட ஒப்புக்கொடு. அனுதினம் அவட வழிநடத்துல நாடு. அனுதினம் அவட ஆலோசனையை கேளு. கர்த்தர் உனக்கு ஆலோசனை தருவார். அவர் உன்னை பொறுப்படுப்பார். அவர் தனக்கு அவர் தன்னுடைய வழிகளை உனக்கு போதிப்பார். அவர் பச்சைபாதகம் இல்லாதவர் இல்லையா? ஒவ்வொருவரும் உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் நேசிக்கிறார். பெற்ற தாய் தகப்பனிலும் பார்க்க ஆயிரம் மடங்கு உங்களை அன்பு வைத்திருக்கிற தேவாதி தேவன் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு அவருடைய வழிகள் நடக்கிறது எவ்வளவு உத்தம யோசித்து பாருங்க. சரி, இஷ்டமேல் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறனா, என் வார்த்தையின்படியே இந்த வருஷங்களில் மழை பெய்யாது. சரி, இந்த மழையை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அட அட அட, ஜூன் மாசம் தொடங்கிட்டு நினைக்கிறேன். இந்த மாசம் தொடங்கினது இருந்து ஒரே மப்பும் மந்தாரம் கொட்டோ கொட்டோட்டு கொட்டுது மழை பாரு. அவப்போ சோ இந்த மழையை குறித்து பைபிள்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? என் வார்த்தையின்படியே மழை பெய்யாது. எப்படி இருக்கு? என் வார்த்தையின்படியே மழை பெய்யாது. சோ இந்த மழையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில வசனங்களை நாம் வேதத்தில் பார்த்தால் நலமாக இருக்கும்படி நம்புறேன். இப்ப என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 3வது அதிகாரம். தத்மி சீக்கிரம் பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 3வது அதிகாரம் எடுத்துறீங்களா? சோ 3வது அதிகாரத்தில் 2வது 3வது வசனங்களை பாருங்க.
நீ மேடுகளின்
மேலும் எடுத்துக்கொள்ளுங்க. தயவு செய்து 876வது பக்கம் பழைய பாட்டு எல்லாரும் படிங்க. ஓப்பன் யுவர் பைபிள் அண்ட் ஓப்பன் யுவர் ஹார்ட் டு தி வேர்ட் ஆஃப் காட் பிளீஸ். பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட் பிளீஸ். படிங்க 3வது அதிகாரம் 2வது 3வது வசனம்.
நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார். வனாந்திரத்திலே அரபியன் காத்துக் கொண்டிருக்கிறது போல நீ வழியோரங்களில் உன் நேசருக்கு காத்துக் கொண்டிருந்து உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய்.
அதாவது உன் பாவங்களினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிடுது. நல்லா கவனிங்க, அந்த வசனத்தெல்லாம் பாருங்க. உங்கள் பாவத்தினாலே தேசமே தீட்டுப்பட்டு போயிடுது. அப்ப இதனால என்ன நடக்க போகுது? அடுத்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க.
அது நிமித்தம் மழை வரிசையாம.
இது நிமித்தம் உங்கள் பாவத்தின் நிமித்தம் தேசத்தின் ஜனங்களே, தேவ ஜனங்களே, உங்கள் பாவத்தின் நிமித்தம் அக்கிரமத்தின் நிமித்தம் என்ன நடக்கிறது? அதன் விளைவு என்ன? அதன் கன்சிக்வன்ஸ் என்ன? அதன் விளைவு என்ன? அது நிமித்தம் மழை வரிசையாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிட்டு. படிங்க வசனத்தை.
அதன் நிமித்தம் மழை வரிசையாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிட்டு
உனக்கோ
சோரஸ்திரியின் நெற்றி இருக்கிறது, நீயும் நான் மாட்டேன் என்கிறாய்.
இப்ப பாருங்க, அதன் நிமித்தம் மழை வரிசிக்க மாட்டேன். சோ நன்றாக கவனிங்க, பின்மாறியும் இல்லாமல் போயிட்டு. இப்ப என்ன கவனிங்க, எதனால தேசத்துல மழை இல்லாமல் போகுது? நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் சிந்திங்க. முதல் வசனத்தின்படி தேவ ஜனங்கள் தான் அவர்கள் செய்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் பாவத்தினாலே தேவன் நியாய தீர்ப்பு கொண்டு போறார். என்ன தெரியுமா? உங்கள் அக்கிரமங்கள் எனக்கு முன்பாக அதிகமாக இருக்கிறபடியால் நீங்கள் என்னை பின்னே தள்ளி எனக்கு முதுகை காட்டி உங்களோட இஷ்டம் போல வாழ்ந்து உங்களோட மனம் போல நீங்க வாழ்ந்தபடியால் நான் இப்ப கொண்டு வருகிற நியாய தீர்ப்பு என்ன தெரியுமோ? தேசத்திலே மழை பெய்யாது. இப்ப என்ன கவனிங்க, மழை பெய்யாட்டா என்ன நடக்கும்? வறட்சி, நிலம் வெடிக்குது, விளைச்சல் இல்ல. அப்புறம் என்னங்க, தேசத்துல பஞ்சமோ பஞ்சம். கொஞ்ச நாளைக்கு போது இதை குறித்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு நடக்கிற காரியங்களை வேத வசனங்களை வைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய வசனம் எவ்வளவு சத்தியமாவா? கொஞ்ச நாளைக்கு போது பாத்தீங்கன்னா இந்தியாவில் பயங்கர வறட்சி, நிலம் வெடித்து போய் கிடக்கு. டிவியில காட்டினாங்களே, பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். டிவியில காட்டுறாங்க சில தேசங்களில, இந்தியாவில் சில பிரதேசங்களிலே கடும் வறட்சி ஏற்பட்டதுனால நிலம் வெடித்து பயிரெல்லாம் காஞ்சி போச்சு. எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு கஷ்டம். என்ன கேளுங்க, லிசன் டு மீ, ஐ ஸ்பீக் தி ட்ரூத், சத்தியத்தை பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு தேசங்களிலே ஏற்படுகிற வறட்சி, இன்றைக்கு தேசங்களிலே மழை இல்லாமல் போய் தேசங்களிலே அதன் நிமித்தம் ஏற்படுற வறட்சி, நிலங்கள் வெடிக்கிறதுக்கு அடிப்படை காரணம் ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக ஜனங்கள் செய்கிற அக்கிரமம் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். Whether you believe or not, it is up to you. I speak the truth. ஏனென்றால் மழை தானாக பொழிகிறது இல்லையே. ஹலோ, மழை தானாக பெய்கிறது இல்லையே. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல சில நேரம் மழை பெஞ்சா முறுபச்சே நேர காலம் தெரியாம இந்த மழை கண்ட மாதிரி கொண்டது. வேதத்தை படிச்சு கொண்டு போய்க்கல, தேவன் மழையை தேவன் பரிசீக்கிறான் பார்த்தது பயந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாளும் வாய்த்து நம்பிக்கை அண்டவரே பார்த்தோத்திரம். இதை விட இன்னைக்கு இன்னும் சில பட்ட இணைப்பு என்ன தெரியுமோ, சில தேசங்களிலே வெள்ளம் வருது, அழிவு ஏற்படுது. சரியோ, இப்ப சில பேர் என்ன சொல்றார்கள், ஆண்டவர் சொன்னாரு ஜலத்தினால பூமி அழிக்க மாட்டேன்னு சொல்லி, அப்ப இன்றைக்கு ஒரு சில தேசங்கள்ல இப்படி எல்லாம் ஜலத்தினால் அழிக்கப்படுது, அது என்ன அப்படி என்று கேட்கிறார். இப்ப கொஞ்சம் கவனிங்க, சத்தியத்தை சரியாக நாம நிதானிக்க கற்றுக்கொள்ள வேணும். தேவன் ஒரு காலம் மாற மாட்டாரு. தேவாதி தேவனத்துல பிழை கண்டுபிடிக்கிறதுக்கு மண்ணான மனுஷனாகிய நீங்கள் நான் எம்மாத்திரம். ஆண்டவர் என்ன சொன்னாரு, இனிமேல் ஜலத்தினால பூமியை அழிக்க மாட்டேன்னு சொன்னார். உலகத்தை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன். எதை அடிப்படையாக வைத்து சொன்னாரு, நோவாவின் காலத்திலே ஏற்பட்ட வெள்ளத்தினால் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டது. அப்படி இன்னொரு தடவை நடவாது என்றுதான் ஆண்டவர் அங்கு வாக்கு பண்ணினார். அதற்கு அடையாளமாகத்தான் மேகத்திலே தன்னுடைய வில்லையை வைத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடு. இன்றைக்கும் பாருங்க, இன்றைக்கும் பாருங்க, மழை மேகங்கள் வரும் பொழுது, சூரியனுடைய காந்தி வரும் பொழுது, அந்த வானவில் இன்றைக்கும் நாம பார்க்கிறோமே, அந்த வானவில் இன்றைக்கும் வானத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமோ, நோவா காலத்தில் தேவன் மனுஷனோடு செய்த உடன்படிக்கையை அந்த வானவில் இன்றைக்கும் நமக்கு நினைப்பிட்டு இனிமேல் உலகத்தை ஜலத்தினாலே தேவன் அழிக்க மாட்டார். உலகம் முழுவதையும் நோவா காலத்தில் ஜலத்தினால் அழித்தது போல இன்னொரு தடவை உலகத்தை அழிக்க மாட்டேன் என்றுதான் ப்ரோமிஸ் பண்ணாரே ஒழிய, தேசங்களிலே உலகங்களிலே அங்காங்கே சில பட்டணங்களிலே வெள்ளங்கள் வரமாட்டதற்கு தேவன் சொல்ல இல்லையே. ஆகவே வேத வசனத்தை சரியாக நாம விளங்கிக் கொள்ளவும் புரிந்து கொள்ளவும். அவர் திரும்பவும் நான் சொல்ல வர காரியம் என்னவென்றார், நோவா காலத்தில் உலகம் முழுவதையும் ஆண்டவர் வெள்ளத்தினால் அழித்தார். உயர்ந்த மலை சிகரங்களுக்கு மேல 15 மூல உயரத்துக்கு தண்ணி நின்றது. உலகத்தில் அதிக உயரமான இடம் எது, நேபாளத்தில் இருக்கிற எவரெஸ்ட் சிகரமாகும். எனக்கு அறிமானவர்களே, அந்த எவரெஸ்ட் சிகரத்துக்கு மேலேயே கூட 15 முழத்துக்கு தண்ணி நின்றதாம். ஏன் 15 முழத்துக்கு தண்ணி நின்றது தெரியுமோ, நோவாட பேழை தட்டு தடங்காமல் அது நன்றாய் மிதக்கத்தக்கதாக 15 முழம் உயர தண்ணி இருந்த நோவாட பேழைக்கு ஆண்டவர் கணக்காக தண்ணி. எனக்கு அருமையான தேவோட பிள்ளைகளே, மழை தானாக பெய்யறதில்லை. அதே எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14 அதிகாரம், சீக்கிரம் பாருங்க, 14 அதிகாரம் முதலாம் வசனத்தை படிங்க, 14:1 சீக்கிரம் படி.
மழைத்தாட்சியை குறித்து எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம்.
மழைத்தாட்சியை குறித்து எரேமியாவுக்கு உண்டான வசனம் அப்படியே வச்சுக்கொண்டு 4 வசனத்தை படிங்க. 4 வசனத்தை நேரம் போறோம்.
தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வடித்திருக்கிறது, பயிர் செய்கிறவர்கள் வெட்டி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள்.
தேசத்துல மழை இல்லாததுனால என்ன நடந்திருக்குது, தரை வெடிக்குது. சோ பயிர் செய்கிறவர்கள் எல்லாரும் என்ன வெட்டி நாடுறாங்க. சரி, அப்படியே வச்சுக்கொண்டு கடைசி வசனத்துக்கு படிக்க நேரம் பொறுப்படையால் 22 வசனம் எல்லாரும் பாருங்க.
புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வர்ஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டு.
புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வர்ஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ,
அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்கும்,
வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ?
எங்கள் தேவனாய கர்த்தராய்
எங்கள் தேவனாய கர்த்தராய் இருக்கிற நீர் அல்லவோ அதை செய்கிறேன். மேகங்கள் தானாக மழையை பொழிகிறதும் இல்லை, வேற தேவர்கள் மழையை வருஷிக்கிறதும் இல்லை. அல்லேலூயா, நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பூமியிலேயே மழையை வருஷிக்க பண்ணுகிறது. நாம் ஆராதிக்கிற தேவாதி தேவன் தான் இந்த பூமியிலே மழையை வருஷிக்க பண்ணுகிறார் என்று கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக சொல்றேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயற்கைகளை கட்டுப்படுத்தும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு நம்மத்திலே மகிமையும் கனமும் துதியும் உண்டாம். ஆகவே மேகங்கள் தானாக மழையை பொழிகிறதும் இல்லை, வேற தேவர்கள் மழையை தருகிறதும் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவாதி தேவனே மழையை வருஷிக்கப்படுகிறான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். மழையை வருஷிக்கப்படுறபடியால தேசம் செழிக்குது. பாருங்க, இப்ப நான் ஒண்ணு கவனிச்சு இங்க பாருங்க, இப்ப சமர் கொஞ்சம் சொல்றதை கேளுங்க. இப்ப சமர் தானே, இந்த தேசத்துல நல்லா மழை பெய்யுது பாருங்க. அதனால என்ன நடக்குது, மரங்களை பாருங்க, பச்சையா இருக்கு இல்லையா, கிரீனா இருக்கு பச்சை. நம்ம நாட்டுக்கு போங்க, மரங்களை பாருங்க. ஏன் நைட்ல போய்க்குள்ள தென்னன் தோட்டங்களை பார்த்தேன், சரியாக மழை இல்லாதபடியாலும் என்னவோ நிறைய எல்லாம் காணிச்சு போய்க்கிறாங்க. நம்ம நாட்டுல மரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சாதி மஞ்சளா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா, வெயில் அதிகம், வறட்சி, மரங்களுக்கு போதுமான மழை தாட்சி இல்லை, மழை இல்லை. ஆகவே மரங்கள் எல்லாம் ஒரு சாதி மஞ்சள் கலர்ல இருக்கு, மஞ்சள் சேர்ந்து இருக்கு. ஆனா இந்த தேசங்கள்ல பாருங்க, கொட்டோ கொட்டோன்னு கொட்டது மழை. எல்லா மலைய தண்ணிய குடிச்சு எல்லாம் பச்சை பச்சை நிற்கிறார். So what I am saying, இங்கு தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, என் வார்த்தையின் படியே மழையும் பனியும் பெய்யும். இப்படி யாராவது ஒரு மனுஷன் இப்படி ராஜாவுக்கு முன்பாக சவால் விட முடியுமோ? வானத்தை அடைக்கக்கூடிய வல்லமை அந்த தேவ மனுஷனுக்குள்ள இருந்திருக்குது. எனக்கு அருமையான தேவோட பிள்ளைகள், மழை தானாக பெய்கிறதில்லை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவாதி தேவனே மழையை வருஷிக்க போனார். இன்றைக்கு செய்தியில நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன், இதை உங்களோட மனதில் வச்சிருக்கேன். ஏன்னா தேவாதி தேவன் சர்வத்தையும் ஆளுகிற சர்வ லோக நியாயாதிபதி, நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி. இந்த வசனத்தை குறித்து, அந்த வார்த்தை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கரவர்த்தி. சோ நித்தியானந்தம் உள்ள முடிவில்லாதுன்னு அர்த்தமா, முடிவில்லாத ஏக ஒரே ஒருவர் ஏக சக்கரவர்த்தி. இந்த உலகத்துல எத்தனையோ சக்கரவர்த்திகள் எழும்பினாங்க, சாம்ராஜ்யங்களும் எழும்பினது, சரித்திரம் சாட்சி. ஆனா எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா சாம்ராஜ்யங்களும் விழுந்து போச்சுது, எல்லா என்ன சக்கரவர்த்திகளும் போயிட்டாங்க. ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவாதி தேவனோ நித்திய ஆனந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி சக்கரவர்த்தி. இன்றைக்கும் என்றைக்கும் இம்மையிலும் வறுமையிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கரவர்த்தி என்பதை நாம் மறந்துடும். அனைத்தும் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல், காட் இஸ் இன் கண்ட்ரோல், பிகாஸ் ஹீ இஸ் எல் ஷடாய், சர்வ வல்லம். இதை குறிச்சு ஏசுர சொல்றது தெரியும், நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் என்ன மழையை வரிசிக்கப்படி சூரியனை உதிக்கப்பட்டார் அப்படி ஏ சொல்றாரா இல்லையா? ஹலோ, உங்கள் பரமபிதா நல்லோர் மேலும் தீயோர் மேலும், ரட்சிக்கப்பட்டவர்கள் மேலும் ரட்சிக்கப்படாதவர்கள் மேலும் என்ன செய்யறாரு? மழையை வரிசிக்க பண்றாரு, சூரியனை உதிக்க பண்றாரு. இப்ப ரட்சிக்கப்படாத மக்களுக்கு சூரிய வெளிச்சமே இல்லைன்னு ஆண்டவர் நிறுத்தல, ரட்சிக்கப்படாத மக்களுக்கு மழையே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் நிறுத்தல. பூரண சற்குணர் என்று சொல்றபடியால், பூரண சற்குணராக அவர் இருக்கிறபடியால் நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் மழையை வரிசிக்க பண்ணி சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நம்முடைய பரமபிதாவுக்கு சபையில இயேசுவின் நாமத்தில் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் எனக்காரமான தேவனுடைய பிள்ளைகளே. சோ இஷ்டபின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்னுடைய வார்த்தையின்படி இந்த வருஷத்துல மழையும் பனியும் பெய்யாது. படிங்க தொடர்ந்து அந்த வசனங்கள் கீழே, இரண்டாம் மூன்றாம் மத்திய சீக்கிரம் படி, சீக்கிரம் படி. ராஜாக்கள் 17 அதிகாரம்.
பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிட்டு, அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்தி செய்ய நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தாற்றங்கண்டையில் ஒழித்துக் கொண்டிரு.
எல்லாரும் பாருங்க, உண்டு ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் படி.
அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளை இடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தாற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் ரட்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் ரட்சியும் கொண்டு வந்தது.
இத பார்க்கும் போது படிக்கும் பொழுது எனக்கு பெரிய ஆச்சரியமே. ஆண்டவர் சொன்னாரு, நீ ஓடி போய் கேரி ஆட்டங்கரையில ஒழித்து கொண்டிருக்கு. அப்படியானா சில நேரங்கள் தேவ ஊழியர்கள் தேவ சித்தத்தின்படி ஒழித்திருக்கவும் வேண்டி வருமோ? தேவன் சொன்னாரு, நீ போய் கேரி ஆட்டங்கரையில ஒழித்து கொண்டிருக்கு. ஏன் ஒழித்துக் கொண்டிருக்க சொன்னா தெரியுமோ? ஏன் அப்படி சொன்னார்? இப்ப யாருக்கு சொல்லியிருக்கிறான்? ராஜாவுக்கு சொல்லியிருக்கிறான், என் வார்த்தையின்படி பனியும் மழையும் பெய்யாது. அப்ப பேத்திர சொல்வது கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் மழையும் மழை பெய்யல, 3.5 ஆண்டுகள் வருஷத்துல, 3.5 வருஷங்கள் தேசத்துல மழை பெய்யாவிட்டா தேசத்துல எவ்வளவு வறட்சி, அந்த வறட்சி நிமித்தம் எவ்வளவு பஞ்சம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு யோசித்துப்பார். இதை குறித்து நாம் படிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமோ? ஆண்டவர் தன் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வரும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமோ? அப்பத்தாட்சி இல்லாத தேசம், குறைவு இல்லாத தேசம், அது வானத்தின் மலையை குடித்து உங்களை போஷிக்கிற தேசம், குறைவில்லாத தேசம், அப்பத்தாட்சி இல்லாத தேசம் என்று சொல்லி, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சொல்லி அல்லவோ ஆண்டவர் கூட்டிட்டு வந்தார். என்னங்க நான் சொல்றது வேதத்தில் இருக்க இல்லையா? பாலும் தேனும் ஓடுகிற தேசம், வறட்சியை காணாத தேசம், அது பூமி வானத்து மலையை குடித்து ஆசீர்வதிக்க தேசம் ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? ஆனால் இன்றைக்கு அதே தேசத்திலே ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று வர்ணித்த அதே தேசத்தில் பஞ்சம் எதனால்? 3.5 ஆண்டுகள் மழையே இல்லாமல் தரை வெடித்து கிடக்கிறது, பயிரெல்லாம் அழிந்து போயிடுது. இன்றைக்கு தேவன் வாக்குத்தத்து பண்ணின தேசத்தில் இப்படி ஒரு வறட்சி எதற்கு? அப்படின்னா தேவன் சொல்ல வார்த்தை தவறி போயிருவா? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இன்றைக்கு வறட்சி, 3.5 ஆண்டுகள் மழையே இல்லை. இதனால் என்ன நடந்திருக்குது? ஆகாப் ராஜா இப்ப எலியா தீர்க்கதரிசியை தேடுறான். எங்கே அவன்? தேசத்துல மழை வராதபடி தடை செய்த அந்த மனுஷன் எங்கே? அந்த தீர்க்கதரிசியை கொண்டு வாங்க, அவனை கொண்டு போடுவன். தன் படைகள் எல்லாம் அனுப்புறான், எல்லா இடமும் அனுப்பி ஒரு தீர்க்கதரிசி எலியாவை எல்லா இடமும் ஆகாப் ராஜா தேடுறான். இன்னும் தேட இல்ல, தேட போகிறான். ஆகவே எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் கேரி ஆட்டங்கரையிலே ஒழித்துக் கொண்டு. அதை குறித்து நான் பின்னணியை வாசித்து பார்த்து படித்து பார்த்து எனக்கு அறிவானவர்களே, அவன் போய் ஒழித்துக் கொண்டிருந்த அந்த கேரி ஆட்டங்கரை ஒன்றும் வேற தேசத்தில் இல்லை, அவன் இஷ்டப்படுத்தா இருந்திருக்கிறான். அனைத்து படைகளை அனுப்பியும் அவனை ஒருவரால் கண்டுபிடிக்க முடியலையே. ஏன் தெரியுமோ? தேவதோட கரத்தினாலே வரும், தேர்றா 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 தேர்றா. ஆனால் எலியாவை கண்டுபிடிக்கல. ஏன் எலியாவை தேடினா? அவன் மலையை மழை பெய்யாதபடி வானத்தை அடைஞ்சு போட்டான். ஆகவே அவனை கொண்டு வா, அவனை கொண்டு போடணும். ராஜா தேடிட்டு இருக்கிறான். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் ஒழித்துக் கொண்டிரு. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கத்திலே தேசத்திலே மழை பெய்யாமல் போனதுக்கு காரணம் என்ன? தேசம் வறண்டு போய் கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? தரையெல்லாம் வெடித்து போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்றைக்கு பைசேரிகள் எல்லாம் வெட்கி நாணிக்கு நாணி போயிருக்கிறது காரணம் என்ன? இங்கதான் கொஞ்சம் கவனிக்கணும், என்ன கவனிங்க? இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனங்கள் தங்கள் தேவனை மறந்து அக்கிரமங்களையும் அநீதிகளையும் செய்து தேவனை விட்டு தூரமாக போனபடியால் தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய சிக்ஷை அல்லது தண்டனை. ஏன் இந்த சிக்ஷை? So listen to me please. ஏன் 3.5 ஆண்டுகள் மழை பெய்யாதபடி ஆண்டவர் வானத்தை அடைத்தது ஏன்? தரைப்படி வெடித்து கிடந்தது ஏன்? அதை கவனிங்க. இதன் நிமித்தம் நான் சொல்றதை கவனிங்க, இதன் நிமித்தமாவது என் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும், அந்நிய தெய்வங்களை வழிபடுவதை விட்டு என்னென்ன திரும்ப வேண்டும் என்றால், நான் இவர்களை காண எகிப்து தேசத்திற்கு அழைத்து வந்தேன், 40 வருஷங்களாய் அற்புதங்களை செய்து அழைத்துக் கொண்டு வந்த அவருடைய ஜனம், என்னுடைய ஜனம் என்று உரிமை பாராட்டின அதே ஜனம் தேவனை மறந்து மனம் போல வாழ்ந்து அந்நிய விக்கிரங்களை தொழுது கொண்டு தேவனுக்கு விரோதமாக பாவங்களை செய்தபடியால் பொறுத்து 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 பார்த்த தேவன், அவகாசத்தை கொடுத்து கொடுத்து கால அவகாசங்களை கொடுத்த தேவன் இப்பே ஒரு தீர்மானத்துக்கு வரார். என்ன தெரியுமோ? என் ஜனங்களை நான் திருத்துவதற்கு என் ஜனங்களை நான் மீள திருப்புவதற்கு ஒன்று செய்வேன், மழை இல்லாதபடி வறட்சியை கட்டிவிடுவேன். ஏன் இந்த சிக்ஷை? இப்ப கவனிங்க, ஏன் இப்படி மழை இல்லை தேசத்தில், ஏன் இப்படி தேசம் வறண்டு போய் கிடக்குது என்று இதை சிந்தித்து மனம் திரும்ப தேவ ஜனங்களுக்கு முடியலையே. இப்ப நான் தேவ சமூகத்தை என்று சொல்றேன், கவனிங்க, நம்முடைய வாழ்விலே சில சிக்ஷைகளை தேவன் அனுமதிக்கும் போது, லிசன் டு மீ, கர்த்தர் சொல்றது சொல்ற கவனிங்க, நம்முடைய வாழ்விலே தேவாதி தேவன் சில சிக்ஷைகளை அனுமதிக்கும் போது தேவ பிள்ளைகளாக நாம் தனித்திருந்து தேவ சமூகத்தில் தனித்திருந்து ஏனுடைய வாழ்விலே இந்த வறட்சி, ஏனுடைய இந்த வாழ்விலே இந்த சிக்ஷை, ஏனுடைய வாழ்விலே இந்த வேதனை, ஏனுடைய வாழ்விலே இந்த சோதனை என்பதை கொஞ்சம் தரித்திருந்து தேவ பிள்ளைகளை நாம் நிதானித்து நம்முடைய வழிகளை நாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்பவுமாக இருந்தால் தேவனிடத்தில் இறக்கம் வருவோம். You know why? ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? நான் நேசிக்கிறவர்கள் இவர்களோ, நான் நேசிக்கிறவர்கள் இவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். தகப்பன் சிட்சிக்காத புத்திரர் உண்டோ என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ஆகவே தேவன் நம்மாலே நம்மிலே அன்பாக இருக்கிறபடியால் நாம் வழி தப்பி போகும் பொழுது, நாம் தவறான வழிகளில் போகும் பொழுது, நம்மை திருப்புவதற்காக, நம்மை சரியான வழிக்கு கொண்டு வருவதற்காக நம்முடைய வாழ்வில சில சிக்ஷைகளை சில வேதனைகளை தேவன் அனுமதிக்கிறார். இப்ப ஏன் தரை வடித்து கிடக்கிறது, ஏன் மழை இல்லாமல் கிடக்கிறது, ஏன் இந்த பஞ்சம், ஏன் இந்த வறட்சி என்பதை தேவஜனங்கள் அறிந்து அதை யோசித்து தேவன் பக்கம் திரும்புறதை விட்டு திரும்பவும் அப்படியே அவர்கள் தூரமாய் போய்கொண்டிருக்கிறார்கள். அது எத்தனை வேதனை! நீ அப்படி போயிடாது, நான் அப்படி போயிடக்கூடாது. தேவாதி தேவன் நம்மிடத்தில் கரிசனம் உள்ளவராக, நம்மளே அன்புள்ளவராக இருக்க முடியாது, நமக்காக காத்துட்டே இருக்கிறார். எனக்கு அறிமான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்விலே ஏன் இந்த வறட்சி, நம்முடைய குடும்பத்தில் ஏன் குழப்பங்கள், நம்முடைய வீட்டில் ஏன் இத்தனை வேதனைகள், ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை, யோசித்து பாரு, யோசித்து பாரு. ஏதாவது தேவனை விட்டு நாம் தூரமாய் போகிருந்தால், ஏதாவது தேவனுடைய வழிகளை விட்டு நாம் தவறிக்கொண்டிருந்தால், ஏதாவது தேவனுக்கு விரோதமாக நாம் செய்திருந்தால், அவற்றை நாம் மனம் திரும்பி, ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி, மெய்யாக மனம் திரும்பி தேவ வழிக்கு நாம் தேவ வழிக்கு நாம் வர வேண்டும். தேவனுடைய கரங்களை நாம் ஒப்புக்கொடுக்க என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன். அல்லது போனால் நம்மை மீட்கிறதுக்கு ஒருவருமே கிடையாமல் போயிடும். நம்மை விடுதலாக்குறதுக்கு இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லாமல் போயிடும். அவ எனக்கு அருமையான தேவடைய ஜனமே, ஏன் இந்த மழை இல்லாத சூழ்நிலை, ஏன் இப்படி தரை வடித்து கிடக்கிறது, ஏன் இந்த வறட்சி, ஏன் இந்த பஞ்சம், அதுக்கு தேவ ஜனமாயிட்டுதே, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஆயிட்டுதே, கர்த்தத்தோட கண்களை அதன் மேலே வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒன்றுக்கும் குறைவில்லாத தேசம் என்று தேவனாலே சொல்லப்பட்ட தேசத்துல இன்றைக்கு அனுதின ஆகாரமே இல்லாம எல்லா பயிரும் அழிந்து போயிடும். காரணம், அவர்கள் தேவனை விட்டு விட்டபடியார், தேவனுக்கு விரோதமான பாவங்களை அவர்கள் செய்தபடியார். வறட்சி, பஞ்சம், இது ஒரு பக்கம் இருக்க ஆண்டவர் சொல்றார் இல்லையா, கேர்ந்து ஆட்டங்கரையில போய் ஒழிச்சிட்டு. இப்ப நீ ஒழிச்சிட்டு இருந்தா, ஒழிச்சிட்டு இருக்கிறவனுக்கு சாப்பாடு கிட்ட செய்யறது, அவனு நம்ம போல வாடுள்ள மனுஷன் ஆயிட்டுது. ஒழிச்சிட்டு இருக்கிறவன் எப்படி வெளியில வந்து சாப்பாடு வாங்குறது, வாரது போறது, ஒழிச்சிட்டே இருக்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, சரி நீ ஒழிச்சிட்டு, நான் உனக்கு காகத்தை அனுப்பி உன்னை போஷிக்கிறேன். காகம் அப்பவும் இறைச்சியும் ஓடிய கண்ணு கொடு. எனக்கு ஆச்சரியம் என்னடா, இங்க காகங்களை காண்றது கொஞ்சம் அரிதுதான், இருக்குது காகம், ஆனா இங்க இருக்கலாம் கொஞ்சம் புத்திசாலி காகம் போல. நம்ம நாட்டிலே இருக்கு, எங்க பார்த்தாலும் காக்கா சத்தம். அதுக்கு மாத்திரம் இல்லை, கையில இருக்கிற சாப்பாடுகளையே வந்து கொத்திட்டு போயிரு, அப்படிப்பட்ட காகம். இங்க பைபிள் சொல்லுது, காகம் அப்பவும் இறைச்சியும் தேவ ஊழிய காண்டு கொண்டே கொடுத்திருக்கின்றார். இது எவ்வளவு பெரிய அற்புதம் யோசிச்சு பாரு. எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது பாரு. பறவைகளோ மிருகங்களோ நீர்வாழும் ஜந்துக்களோ எல்லாமே அவருடைய கட்டுப்பாடு. ஆகவேதான் நோவா வேலையை செய்துட்டு இப்ப மழை வரப்போகுது, வெள்ளத்தினால பூமி அழிய போகுது. ஆண்டவர் சொன்னபடி இப்ப பூமியில உயிர் வாழுகிற ஜந்துக்கள் அழியாதபடி எல்லாத்தையும் உனக்குள்ள சேர்த்துக்கொள்ளு சொன்னாரு. நான் முந்தி இதை பார்த்து, இதை வாசித்து, யோசித்து எனக்கு தெரியல, ஆண்டவரே எப்படி காட்டில் இருக்கிற அனைத்து மிருகங்களையும் எப்படி பிடிச்சு கொண்டு வந்திருப்பான், எப்படி கொண்டு விட்டுருப்பான், அப்படி எல்லாம் நான் யோசித்து விட தெரியும். பிறகு ஒரு டைம் வரும்பொழுது எனக்கு ஆண்டவர் வெளிப்படுது. என்ன தெரியுமா, இவன் போய் அங்க பிடிக்கல, இவர் பேழையை செஞ்சுட்டு வச்சுட்டு கதவு திறந்துட்டு இருக்கிறாரு. இந்த டைம் நேரம் வந்த போது வரிச வரிசையா வருது பாரு, அடுமையில சோடி சோடி அவரு சிங்கம், ஆண் சிங்கம் ஒரு பொம்பளை சிங்கத்தையும் கூட்டிக்கொண்டு வருது. ஒரு யானை, ஒரு ஆண் யானை, ஒரு பெண் யானையை கூட்டிட்டு சோடி சோடியா வருது. எல்லாம் சோடி சோடியா வந்து அவரை ஒண்ணும் செய்யல, எல்லாம் அப்படியே ஒழுங்க உள்ள போது என்னப்பா நடந்தது, இங்க ஏதோ செய்யுது, எங்கேயோ நான் நின்றேன், இங்க ஏதோ செய்யுது, அங்க போக சொல்லி சொல்லுது, அங்க போக சொல்லுது, போற துறக்கதவை போற உள்ளுக்கு எல்லா மிருகங்களும் சோடி சோடாக என்ன தந்து நான் வந்து உள்ள போய் பார்த்துட்டே நீங்க அட்ட அட்ட அட நம்ம ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர் பார். இங்க பாரு, சிங்கம் புலி கரடி எல்லாம் ஒழுங்கா உள்ள போயிருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஒழுங்கு சண்டை பிடிக்காம இருந்திருக்கு. அது வேற. அது மாத்திரம் இல்ல, அங்க அது இருந்த அத்தனை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, உள்ளுக்கு இருந்த அத்தனை மிருகங்களும் அவங்க எல்லாம் அறவாசி உபவாசத்தில் இருந்திருக்காங்க. டு யூ பிலீவ் இட்? நோவாட பேழைக்கு இருந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாம் அறவாசி உபவாசத்தில் இருந்திருக்காங்க. எனக்கு அதை வாசிச்சு படிச்சு போறது எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. சொல்லிக்காரு, ஏன்னா அவ்வளவு வீட்டுக்கு நிறைவான உணவு போடுறதுக்கு அவனுக்கு எங்கெங்க இருக்குது? என்ன, நாம் தேவன் நினைக்கிறதா நடக்குங்க பாருங்க. ஏனென்றால் கடலில் கிடைக்கிற திமிங்க கூட அவற்ற கரத்தை மறைக்க அவைகள் திகைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை கூட போஷிக்கிற நம்முடைய தேவாதி தேவன், காட்டு குஞ்சுகளையும் போஷிக்கிற தேவாதி தேவனுக்கு அவைகளை போஷிக்க முடியாதா என்ன? இவைகளை போஷிக்கிற தேவாதி தேவன் உன்னையும் என்னையும் போஷிக்க மாட்டாரா என்ன? இவைகளை கூட மறவாத தேவன் உன்னையும் என்னையும் மறப்பாரோ? காட்டில் இருக்கிற பறவைகள் மிருகங்களை கூட மறவாமல் அவைகளை எண்ணி 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 அழைக்கிற தேவன் உன்னையும் என்னையும் மறப்பாரோ? ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, இஸ்திரி ஆனவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலுகளை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில் என் உள்ளம் கையில உன்னை மறைத்து வைத்திருக்க பார்த்துட்டே இருக்கிறேன். உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன். உள்ளம் கையில உன்னை மறைந்து வைத்திருக்க உன் மதுரைகள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது பாருங்க. அடுத்தவன் நம்மை விளங்காவிட்டாலும் என்ன? நம்மை விளங்க வேண்டியவர் விளங்க வைத்திருக்கிறாரு, விளங்கி வைத்திருக்க. அடுத்தவன் நம்ம புரியாவிட்டாலும் என்ன? வேதனை தான் இருக்கட்டும், ஆனா நம்ம புரிந்து வைத்திருக்க ஒருவர் உண்டு. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை புரிந்து வைத்திருக்கிறாரு. நான் சில நேரத்துல பெருமூச்சு விட்டு ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே எல்லாம் உமக்கு வலிச்சம், காட் நோஸ் எவ்ரிதிங். இந்த எண்ணத்துக்குள்ள வரும் பொழுது என் மனம் என் இதயம் அமைதியா இருக்கு. காட் நோஸ் எவ்ரிதிங். பட்டவரின் இங்க 17 அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னாரு, நீ எங்க கேடி ஆட்டங்கரையில போய் ஒளிஞ்சிட்டு ரெண்டு. எஸ் லோட், தேவ மனுஷன் கேடி தாத்தங்கடையில் அவன் என்ன களவு செய்தானா, கொலை செய்தானா, கொள்ளையடித்தானா, தேசத்தை கெடுத்தானா? இல்ல. போய் ஒழிச்சிட்டு, எஸ் லோர்ட், ஓடி போய் ஒழிச்சிருக்க. ஏன்னப்ப ஒழிச்சிட்டு இருக்கிறாய்? தேவனுடைய சித்தம் நான் ஒழிச்சிட்டு இருக்கிறேன். தேவனுடைய வழிகளில் நிற்கிறபடியா நான் ஒழிச்சிருக்கிறேன். குற்றம் ஒன்றும் செய்யல, அநியாயம் ஒன்றும் செய்யல, தேசத்தை கெடுக்கல, ராஜாவுக்கு விரோதமா கலகம் பண்ணல. ஆனா தேவ சித்தத்தை நிறைவேற்றவனாக இருக்கப்படியால் அந்த தேவ சித்தத்திலே நான் ஒழித்துட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடு. சோ கேரி தாட்டினை ஒழிச்சுட்டேன்னு அப்ப ஒழிச்சிருப்பான். அது அப்புறம் 9 வசனத்துக்கு படிங்க, சீக்கிரம். 9 வசனம்,
நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை
விட்டேன். வீட்டுல படிப்புகளை பாருங்க. அதுக்கப்புறம் கேரி தாட்டக்கடையில் இருந்த போது தேசத்துல மழை பெய்யாதபடியால ஆறும் பத்தி போச்சு. இப்ப குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, சாப்பிடறதுக்கு அவருக்கு சாப்பாடு. இப்ப ஆண்டு சொன்னாரு, டைம் கேம், ஹலோ எலும்பு, கேரா எலும்பு. இப்ப சாரிபாத் ஊருக்கு போ, அங்க உன்னை போஷிக்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கேன். இதை குறித்து சாரி பார்த்து விதவை குறித்து நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பேசியிருக்கிற சொல்லியிருக்கிற இதை நீங்கள் அறிவீங்களே. அவங்க அதுக்குள்ள நான் போகும் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த சாரி பாத் விதவையை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் இயேசு சொன்னபடி அந்த தேசத்துல ஏராளம் விதவைகள் இருந்திருக்காங்க. ஆனா சாரி பாத் ஊரில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட விதவை மேல தேவனுடைய கண்கள் விழுந்ததுக்கு காரணம் என்ன? அந்த ஒரே விதவையிடத்துல மாத்திரம் இயேசு தன்னுடைய ஊழியக்காரனை தன்னுடைய சார்பிலே அனுப்பினது என்ன? அந்த ஊழியக்காரன் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு போஷிக்கிற பொறுப்பை, அவனுக்கு சாப்பாடு போடுகிற ஊழியத்தை அந்த விதவையிடத்தில் ஆண்டவர் கொடுத்தது காரணம் என்ன? ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த விதவை தன் புருஷனை இழந்திருந்தாலும், தன் ஒரே மகனோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய துக்கம் வேதனை இருந்தாலும், தன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவனோடு நெருங்கி உறவாடினாள், தேவனோடு வாழ்ந்தாள், தேவனை தேடினாள், கர்த்தரை தன் எதிர்காலமாக வைத்திருந்தாள். ஆகவே ஆண்டவர் டைரக்டாக தன் ஊழியக்காரனை அங்கே அனுப்புறார், அங்கே அனுப்புறார். ஆகவே அவன் நகரத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அதே குறிப்பிட்ட அந்த அந்த பெண்ணை ஆண்டவர் டைரக்ட் பண்றாரு. அவள் வரகு பிறக்கிறாள். எதற்கு தெரியுமோ? இந்த வேலையில மிஸ்டர் தீக்கதரிசி வந்து அவர் சொல்றாரு, அந்த பெண்ணை கூப்பிட்டு, வாப்பா எனக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு அப்பம் கொண்டு வா. அப்ப அவர் என்ன சொன்னா தெரியுமோ? ஒரு கரியத்துல ஒரு அப்பம் சுடத்தான் இருக்குதுமா,
அவர் சொல்ற வார்த்தையை படிக்கும் பொழுது ஆச்சரியம் என்ன தெரியுமா, நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போகணும், பிறகு போறது. இப்ப ஏன் பிறகு போறக்கிறான், தலையத்துல ஒரு 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 அப்பத்துக்கு தான் மாவு இருக்குது. இது ஏன், இதுக்கு காரணம் என்ன, தேசத்துல பஞ்சம், மழை இல்லை, ஆகவே தேசத்துல பஞ்சம், தினங்கள் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாத அளவுக்கு தேசத்துல பஞ்சம். கலையத்துல ஒரு பிடி மாத்தான் இருக்குது, ஒரு அப்பம் தான் சூடலாம். அப்ப நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போறதுக்கு ஒரு பிறகு பிறக்கிறேன். இந்த காரியத்தை குறித்து அதுக்கு நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அது இந்த சப்ஜெக்ட் இல்ல. அப்ப அப்ப அவன் சொன்னா, நீ முதலாவது எனக்கு சொல்லிடுவா. இப்ப நாம யோசிப்போம், அந்த பெண் சாகர நிலைமை இருக்கிறார், இந்த மனுஷன் வந்து அப்பத்தை கொடுக்கறத விட்டுட்டு இருக்கிற அப்பத்தையும் தாண்டி இறக்கமில்லாத ஊழியக்காரன்னு சொல்லி நினைக்குது. ஆனா அங்கதான் ஆசீர்வாதம் இருக்குது. இங்க ஒரு காரியத்தை நம்ம கட்டுக்கொள்றோம் என்ன தெரியுமா, இங்க தீர்க்க தரிசியும் சரி, இந்த சாரி பார்த்து விதவையும் சரி, அவர்கள் தேவனுடைய வசனத்தை விசுவாசித்தார்கள், தேவனுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்தார். சோ ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸ், விசுவாசமும் கீழ்ப்படிவும் நான் உங்களுக்கு முந்தையும் சொல்லியிருக்கேன், எப்பொழுதும் பெரும்பாலும் இணைந்தே செல்லும். கவனிங்க, விசுவாசிக்கிறவர்கள் கீழ்ப்படிவார்கள், கீழ்ப்படுகிறவர்கள் விசுவாசிப்பார்கள். இரண்டும் ஒரே வழியில நேர்கோட்டு செல்ற இரு கோடுகள் போல, ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸ், இது ரெண்டும் தேவனுக்கு மிகவும் பிரியமான காரியமா. சோ ஆண்டவர் என்ன தீக்க திசையை பார்த்து சொன்னாரு, கேரி தண்டையில ஒளிச்சிட்டு, எஸ் லோர்ட். இப்ப சொல்றாரு, எழுப்பிப்போம், சாரி பார்த்து உறவு, எஸ் லோட். ஆண்டவர் சொல்ல 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 அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அது மாத்திரம் இல்ல, தீக்கதர்சியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன செய்ய தெரியுமோ, கலையத்திலிருந்த ஒருபடி பாவிலும் அந்த தேவனுடைய மனுஷன் வார்த்தையை விசுவாசித்து, ஒருபடி மாத்தான் இருக்குது, ஆனா தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து தேவனுடைய மனுஷனுக்கு அப்பன் சொட்டு கொடுக்கிறாள் பாரு. இதனால் என்ன தெரியுமோ, தேசத்துல மழை பெய்யும் வரைக்கும் கலையத்துல மா குறையவே இல்லை. ஒவ்வொரு நாளும் சுட்டு 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 சாப்பிடுறா. காரணம் என்ன தெரியுமோ, தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தபடியா யோசிச்சேன். காக கீழ்ப்படிது பாருங்க, தீக்க தரிசியை கொண்டு சாப்பாடு கொடுன்னு சொன்னு பறந்து எங்கேயப்பா பறக்கிறா, தேவன ஒளித்த சேரன் பறக்குது போகுது, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து போகுது. காகம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பாருங்க, கழுத பிழையாம் ஏறின கழுத தெரியுமா, தீக்க தரிசியுடைய மதிகேட்டை மனுஷர் பேசுகிற பேச்சை பேசி தீக்க தரிசியுடைய மதிகேட்டை திருப்பினதுன்னு சொல்லி என்ன கழுதை குறித்து. அப்ப கழுத கூட தேவனுடைய ஊழியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குது, கழுதை கூட தேவன் பாவித்திருக்க, கழுதை கூட தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியுது. சோ காகம் கீழ்ப்படிஞ்சிருக்கு, கழுதை கீழ்ப்படிஞ்சிருக்கு. மீன் திசைகள் திசை மாறி போன ஒரு தீக்க தரிசி வந்து கொண்டிருக்கிறார், மிஸ்டர் ஜோனா. ஒரு மீனை பார்த்து, பெரிய ஒரு மீனை பார்த்து பாரு, அந்த இடத்துல இரு சொல்லி கேட்காம ஒரு வராரு, ஆளை மூன்று நாள் உள்ளுக்கு வச்சிருக்கிறட்டில், அதுக்கப்புறம் ஆளை போட்டுரு, எஸ் லோட். மீன் பார்த்துரு, சரியாக அந்த இடத்துல இருக்கு, சரியாக அவர் தப்புன்னு வர, சரியாக அது வாயத்திறக்க, உள்ளே போக, மூன்று நாள் அந்த ரொம்ப கீழ்படியாத தீக்கதரிசி உள்ள வச்சு அது எவ்வளவு வேதனைப்படுதோ தெரியாது. உள்ள முழுங்கி வச்சிருக்கேன், கடிக்கவே மேலாது, யோசிச்சு பாரு, ஏதோ கடிச்சா தானே அதுக்கு ஈரணமாகிறது, இவனை கடிக்கவே மேலாது, என்ன தினம் என்ன வெளியில தள்ளவும் மேலாது, கடிக்கவே மேலாது. மூன்று நாள் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் அந்த மீன் பாருங்க, வச்சிருந்து மூன்று நாள் வந்த வெளியில தப்பனு போ எடுத்து கூட தும்பி விடுத்து பாருங்க, கொப்படிச்சிருப்பாரு. இப்ப காகம் கீழ்ப்படிஞ்சது, கழுத கீழ்ப்படிஞ்சது, மீனும் கீழ்ப்படிஞ்சது. கலிலேயா கடலில் திடீரென புயல் காற்று, எதிர்காற்று கொந்தடிக்குது கடல். இப்ப இயேசு கடல் மேல நடந்து வந்து இறையாதே அமைதலாயிரன்னு சொன்ன, இதெல்லாம் நமக்கு தெரியுமே, எனக்கு அறிமா நபு. காற்று கீழ்ப்படிந்தது, கடலும் கீழ்ப்படிந்தது. ஹலோ, இயற்கை ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. இதை பார்த்தபோது அங்க இருந்த அப்போஸ்தலருக்கே ஆச்சரியமா போயிட்டு, இதை பார்த்தபோது அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள், என்ன பேச, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படிது. அப்படியானால் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்போஸ்தலருக்குள்ளே இயேசு கிறிஸ்து குறித்த ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கல, சரியான ஒரு வெளிப்பாடு இருக்கல. ஆகவே தான் அவங்க சொன்னாங்க, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படி. சோ இப்ப நான் சொல்ல வாரேன்னு சொன்னா, காட்டு கீழ்ப்படிந்தது, கடல் கீழ்ப்படிந்தது, காகம் கீழ்ப்படிந்தது, கழுதையும் கீழ்ப்படிந்தது, மீனும் கீழ்ப்படிந்தது. ஆனா கீழ்படியாம போறது மனுஷன் தான். ஆகவேதான் ஏதனை விட்டு துரத்தினார். பைபிள் சொல்லுது துரத்தி விட்டார். அவரே கொண்டு வந்து வச்சாரு, இறப்பா உனக்கு நான் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணிருக்கிறேன். மனுஷங்களால உண்டு பண்ண தோட்டம் இல்ல, நல்ல செஞ்ச பாருங்க, புக்கா இருக்கு, மோமா இருக்குது, குளிர் வந்தா இருக்கலாம் இருக்குது, சூடு வந்தாலும் இருக்கலாம் இருக்குது. ஆனா ஏதன் தோட்டத்துல நல்ல சீதோஷ நிலைமையில ஒரு குறைவும் இல்லாம, ஒரு பயமும் இல்லாம ஆண்டவரே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி ஆதாம மேவாலை கொண்டு வைத்தார். இறப்பா இந்த தோட்டத்தில் உனக்கு பயம் இல்ல, ஒன்று இல்ல, முருகங்கள் எல்லாம் உனக்கு ஃப்ரெண்டு, ஒரு பயமும் இல்ல, ஒன்றும் இல்ல, இரு. ஆமா இருக்கிற நல்லா இருந்த, இவ்வளவு காலமான தெரியாது இருந்த. ஆனா நேரம் வந்தபோதுதான் அன்னார் இன்னார் ரெண்டு வழிபடு. இந்த மரத்து இதெல்லாம் உனக்கு ஆரம்பம் அனுப்பிச்சு இல்லையா, இந்த மரத்தும் கனியே புசியாதேன்னு சொன்னாரு. ஆனா அவன் தான் தேவனுடைய வசனத்தை கீழ்படியா போனாப்பா. மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிய இல்லை, மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிய இல்லை. ஆனால் பறவைகளும் மிருகங்களும் இயற்கைகளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படி. ஒரு காரியம் நான் சொல்றேன், இந்த கீழ்படியாத தன்மை என்பது இயற்கையாகவே நமக்குள்ள இருக்குது. இதை ஒருவரும் ரிபியூஸ் பண்ணவே முடியாது. ஒவ்வொருவருக்கும் டேக் எனி ஒன், எல்லோருக்குள்ளையும் இந்த கீழ்ப்படியாத தன்மை இருக்கவே இருக்கு. ஆனா இந்த கீழ்ப்படியாத தன்மையை முதலாம் ஆதாம் ஆதாமிடத்திலிருந்து நாம் அதை பெற்றுக்கொண்டோம். முதலாம் ஆதாமிடத்திலிருந்து அந்த கீழ்படியாத தன்மை நமக்குள்ள இருக்குது. ஆனா இரண்டாம் ஆதாமாக வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுவதும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். ஆகவே முதலாம் ஆதாமாகிய ஆதாம் மூலமாக வந்த கீழ்ப்படியாமையை இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த கீழ்ப்படியாமை நாம் ஜெயித்து அதை உடைத்து ஆண்டவருக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து முழுவதுமாய் தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ தம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் 10:27 யோவானில், என் ஆடுகள் மை ஷீப் வில் ஹியர் மை வாய்ஸ், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், என் ஆடுகள் என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனால் பிறந்தவன் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறான் சொல்லி சொன்னார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படியணுமே. இப்ப எனக்கு எங்க தோறது எங்க முடிக்கணும் தெரியல, சீக்கிரமா போயிடுறேன். சோ இப்ப இவருடைய சரித்திரம் ரெண்டு ராஜாக்கள் வரைக்கும் போகுது, பெரிய சரித்திரம். சோ அந்த 17 அதிகாரத்தில் சரித்திரமும் ஆரம்பமாகுது. அந்த 18 அதிகாரத்தில் கீழ்ப்பதி பாத்தீங்களா இருந்தா 45 வசத்திற்கு சீக்கிரப்படி 18:45
அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிட்டு ஆகா பிரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான்.
பாருங்க இப்ப மழை பெய்யாம இருந்தது. 17 அதிகாரத்துல முதலாம் வசனத்துல மழை பெய்யாதுண்டா, 18 அதிகாரத்துல முதலாம் வசனத்துல மழை பெய்யுமன்றா. எனக்கு அருமானவர்களே, இப்ப அதே எலியா தேவனிடத்தில் மன்றாடின போது 3.5 ஆண்டுகளாக மழை பெய்யாம இருந்தது. இந்த தேவ மனுஷன் ஜெபித்த போது தேவன் திரும்ப மழையை கட்டிட்டார். சரி இப்ப நீங்க உண்ட கவனிக்க ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். என்ன தெரியுமோ, மழை பெய்யாமல் இருந்தது தேவனுடைய தண்டனை, இப்ப மழை பெய்யறதையும் பார்த்துட்டோம். இப்ப இடையில என்ன நடந்தது? சோ இங்கதான் நல்லா கவனிங்க, தேவ ஜனங்கள் தேவன் பக்கமாக மனம் திரும்பின பிற்பாடுதான். ரைட் டு அண்டர்ஸ்டாண்ட் பிளீஸ், தேவ ஜனங்கள் தேவன் பக்கமாக மனம் திரும்பின பிற்பாடு உடனடியாக மழை சோ என்று கொட்டிருப்பார். பாருங்க 18 அதிகாரத்தில் படிங்க, 21 வசனத்துக்கு படிங்க, 21 வசனம் 18:21.
அப்பொழுது எலியா சகல இனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளினால் குந்தி குந்தி நடப்பீர்கள்.
சரி இப்ப பாருங்க, இப்ப ஒரு கட்டம் வந்தது, ஆகாப் ராஜாடத்துல திரும்பி போறான். இப்ப எலியா சொல்றாரு கர்மேல் பர்வதத்துல பாகாண்ட தீக்கத்தை 450 பேர் அவங்களை கூட்டு நானும் வாரேன், யாரு தெய்வம் என்பதை அங்கே நாம பார்த்துக்கொள்ளும் சொல்லி. இப்ப ஒரு சேலஞ்ச், ஒரு சவால். ஆகவே ஆகாப் ராஜா பாகாண்ட தீக்கத்தை 450 பேரை கூட்டி வச்சிருக்கார். இப்ப ஒரு பெரிய கூட்டம் ஒரு பக்கம் பாகாலுக்கு, அரை ஜீவனுள்ள தேவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஊழியக்கார். இப்ப கர்மேல் பருவத்தில் மலையில் ஒரு பெரிய காரியம் இருக்குது. இஷ்டவே ஜனங்கள் எல்லாரும் வந்து அந்த மலையில கூடியிருக்கிறாங்க. இவ பாகத்துக்கு நேரம் பாக தீக்கதரிசி, தீக்கதரிசி முதல்ல என்ன செய்யறாங்க, அவங்க பழிடுறாங்க. பழிடக்கில இவ சொல்றான், அக்னினால பதில் கொடுக்கிற தெய்வமே தெய்வம் என்று எளியா சொல்ற. அப்ப ஜனங்க எல்லாம் சொன்னாங்க, ஓகே இது நல்ல காரியம். அப்ப முதல்ல ஒரு காளையை கொடுத்தாங்க, பாகால் தீக்கதரிசி எல்லாம் அதை தோல் உரிச்சு அதெல்லாம் கிடத்திட்டு இப்ப தங்கட பாகாண்டத்துல மண்டாடுறாங்க. அனுப்பும் அக்னியை, அக்னியை அனுப்பும் பண்ணிட்டு பாகாண்டத்துல பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. காண நேரமாக சொல்லப்படுது, அவங்க தங்களோட வழக்கத்தின்படியே அவர்கள் தங்களோட கைகளை காலையும் கீறி கொண்டார்கள். ரத்தம் வரத்தக்கதாக கைகளை கால்களையும் கீறி கொண்டார்கள். இதே சம்பவம் சில மதங்களின் அடிப்படையில் இன்றைக்கும் நடக்கிறதை நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அவர்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன், அவங்களுடைய தெரியுமா நினைக்கிறேன். சோ வழக்கத்தின்படியே ரத்தம் வரத்தக்கதாக கைகை கால்கள் கீறி கொண்டார். சோ சாயங்காலம் வரைக்கும் அவர்களுக்கு என்ன சன்னதம் சொல்லிக் கொண்டே இருந்தா கூப்பிட்டு, ஆனா ஒரு மறு உத்தரவு இல்லை. அந்தி பலி செலுத்துற நேரத்தில் தேவனுடைய மனுஷன் வந்தாரு, வந்து அவர் சொல்றாரு, அலை கவனிங்க, எந்த எதுவரைக்கும் இரண்டு நினைவுகளால குந்தி குந்தி நடப்பேன். எனக்கு இதை குறித்து பேச எனக்கு விரும்பும், ஆனா நம்ம பிஹேவிங் கண்ட்ரோல் பை த டைம் நேரம் கண்டுபாடு. எதுவரைக்கும் இரண்டு நினைவுகளால குந்தி குந்தி நடப்பேன். யாரை பார்த்து கேட்கிறாரு, தேவ ஜனங்களை பார்த்து தேவ மனுஷன் சொல்றான், எதுவரைக்கும் ரெண்டு நினைவுகள். ரெண்டு நினைவுகள்டா என்ன? ஒன்று தேவனை பின்பற்று, அல்லது பாகாலை பின்பற்று. அங்க இஷ்டமே என்ன நடந்திருக்கு, தேவனையும் ஜீவனுள்ள இஷ்டமே தேவனா கத்தரையும் கும்பிட்டு பாகாலையும் சேவித்திருக்காங்க. ரெண்டையும் வீட்டுல வைத்திருக்காங்க, ரெண்டையும் கும்பிட்டு இருக்காங்க, ரெண்டுக்கும் கோவில் கட்டியிருக்காங்க, ரெண்டுக்கும் பரிசெடுத்திருக்காங்க. ஆகவே அவன் வந்து கேட்டான், தேவ மனுஷன் எதுவரைக்கும் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால குந்தி குந்தி நடப்பு? பாகால் தெய்வம் என்றால் அவனை சேவிங்க, கத்தர் தெய்வம் என்றால் கத்தரை சேவிப்ப சலஞ்ச் பண்றான். இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் இல்லையா? ஒரு வசனம் அதுல வாசிங்க, அதை வாசிக்கிறது அவசியம். இந்த 18 அதிகாரத்தில் அந்த 30 வசனத்தை படிங்க, 18:30 எல்லாரும் பாருங்க, 18:30 படி படி.
அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன்கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு,
இதை கவனிங்க, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை என்ன செஞ்சானா செப்பனிட்டு இருக்கான். யாருடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கு தெரியுமோ? தேவனுக்கு பலி செலுத்துகிற இஷ்டவில் தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துகிற பலிபீடம் தேவ ஜனங்களாலே உடைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு கிடக்கு. இப்ப எலியா வந்த போது என்ன செய்யலாம் தெரியுமோ? தகர்க்கப்பட்டு கிடக்கிற பலிபீடத்தை திரும்பவும் செப்பனிடுறான். அதே பலிபீடத்தில் அவன் படிக்கிட்டுதான் பாரு. இப்ப என்ன கவனிங்க, இந்த பலிபீடம் எதை குறிக்கிறது? நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை குறிக்கிறது. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே பலிபீடம் தகர்க்கப்பட்டு போய் கிடக்கிறது. தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கிற உறவு உடைந்து போய் கிடக்கிறது. இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு அந்த பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். அது உடைந்து போய் கிடக்கிறது, அது பழுதுபட்டு போய் கிடக்கிறது. இதை செப்பனிடுறது எப்போ? ஆகும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரோடு இருக்கிற உறவை சீர்படுத்துங்க, சீர்படுத்துங்க, சீர்படுத்துங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், கர்த்தருக்கு முன்பாக ஆண்டோட 49 நேரம் புறப்பட கவனிங்க. இப்ப என்ன செஞ்சான்? பலிபீடத்தை திரும்ப செப்பனிட்டு அவன் ஆண்டவரிடத்தில் மண்டாடுகிறான். ஆண்டவரே, இவை எல்லாவற்றையும் நீ சொன்னபடியே நான் செய்தேன், என்னை கேட்டறணும் என்று அவன் ஜெபம் பண்ண போது உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கின போது. இதை வாசித்தீங்கடா, தேவ ஜனங்கள் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலியை பட்சிக்கிறத பார்த்த போது பயந்துட்டாங்க. பயந்து எல்லாரும் விழுகிறாங்க. விழுந்து என்ன சொன்னாங்க தெரியுமோ? கத்தரே தெய்வம், கத்தரே தெய்வம், கத்தர தெய்வம். நான் சொல்ற கேளுங்க, பின்வாங்கி போன ஜனங்களை திரும்பவும் தன் பக்கம் சேர்க்கத்தான் சொல்றேன் கேளுங்க, பின்வாங்கி போன தேவ ஜனத்தை திரும்பவும் தன் பக்கம் சேர்ப்பதற்காகத்தான் கர்மேல் பர்வதத்தில் எலியா மூலமாக தேவன் இந்த அற்புதத்தை செய்தார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஏன் கர்மேல் பர்வதத்தில் வானத்திலிருந்து அக்னி எலியா இறக்கினாரு? பின்வாங்கி போன ஜனங்களை தன் பக்கமாக திரும்பவும் சேர்த்துக் கொள்வதற்காக தேவன் தீக்கதரிசி மூலமாக அக்னி இறக்கினாரு. அது எனக்கு தண்ணி எல்லாத்தையும் நக்கி போட்டது, புறகுகள் பலிகள் எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது, தங்களையும் பட்சித்து போன பயந்து போய் தேவ ஜனங்கள் தாழ விழுந்து கத்தரே தெய்வம், கத்தரே தெய்வம் என்று சொல்லி விழுந்து கும்பிடுறதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. எனக்கு அறிமானவர்களே, பின்வாங்கி போன ஜனங்களை ஆண்டவர் திரும்பவும் தன் பக்கம் திருப்ப இப்படி ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியம் நடந்த பிற்பாடு என்ன எனக்கு தெரியுமோ, உடனடியாக மழை பெய்துவார். இதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு ஆச்சரியமா, 3.5 ஆண்டுகள் மழை இல்லாமல் பஞ்சம், பட்டினி, வறட்சி, தாழ்ச்சி. ஆனா தேவ ஜனங்கள் மனம் திரும்பின போது, தேவ ஜனங்கள் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் பக்கம் மனம் திரும்பின போது, உடனடியாக வானம் கருத்து, கையளவு மேலகம் தான் இருந்தது, பெருமலை இறைச்சல் கேட்குது, ரதத்தை பூட்டு ஓடு என்று ஆகாபுக்கு ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அவன் ரதத்தை பூட்டி ஓடுறதுக்கு முதலே வானம் மேகத்தினால கரத்து சோவென்று மழை கொட்ட கொட்டது பார். எப்பொழுது தேவ ஜனங்கள் தேவன் பக்கமாக திரும்ப, அருமையான தேவ ஜனமே, உன்னையும் தேவன் ஆசீர்வதிக்க, உன்னுடைய வாழ்விலும் தேவன் நன்மைகளை செய்ய நீ தேவன் பக்கம் திரும்புவாயோ, உன் வழிகளை நீ சரிப்படுத்துவாயோ, கூடனானவைகளை நேராக்குவாயோ, உண்மையாக ஆண்டவரை தேட உத்தமமாக உன்னை ஒப்புக் கொடுப்பாயோ, அப்பொழுதுதான் தேவோட மழை உண்மையிலே பெய்யும், அப்பொழுதுதான் தேவோட கரம் உடைய ஆசீர்வதிக்கும், அப்பொழுதுதான் தெய்வீக பாதுகாப்பு உனக்கு இருக்கும், அப்பொழுதுதான் தேவனாலே உண்டாகிற நன்மை உனக்கு உண்டாகும், அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு நல்ல மீட்பராக இருக்க முடியும். எனக்கு அறிமான தேவ ஜனமே, அதை நான் முடிக்கிறேன். முடிவு என்ன தெரியுமோ, ரெண்டாம் அதிகாரத்துக்குள்ள போகும்பொழுது அவன் யாரு, எலிசா, அவனுக்கு பிறகு அவன் செய்த ஊழியங்கள், அவன் என இயேசுவேலுக்கு பயந்து ஓடி போய் சூரச்செடிக்கிலே ஒளிச்சிருந்தது, இதெல்லாம் நாம பார்க்கக்கூடியதா இருக்கும். அதெல்லாம் தன்னை விட்டுறேன். ஆனா முடிவு என்ன தெரியுமோ, இப்ப எலியா அடுத்த இவருக்கு அடுத்த ஊழியக்காரன் யாரு, எலிசா, அவங்களுக்கு தெரியும் இல்லையா, ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு போறாங்க. இப்ப கத்தர் எலியாவை எடுத்துக்கொள்ள போறார் என்ற பேச்சு பரவலாக அடிபடுது. அந்த சம்பவத்தை பார்க்கறதுக்கு பல தீக்கதரிசிகளும் புத்திரர்களும் ஆவலாக இருக்கிறாங்க. இப்ப எலிசா நடந்து போய்கொண்டிருக்கிறார், தீக்கதரிசி யார், எலியாவோடு. இப்ப அவனை எடுத்துக்கொள்ள நேரம் வருது. இப்ப எலியா கேட்கிறார், நான் எடுத்துக்கொள்ள போறதுக்கு முதல்ல உனக்கு என்ன வேணும் கேளு. இவனும் ஒரு தேவ மனுஷன் ஆயிட்டதே, தேவ மனுஷனோட இருந்து வளர்ந்தவன் தேவ மனுஷன் ஆயிட்டதே. அவன் என்ன கேட்டான் தெரியுமோ, எந்த உலக பிரகாரமான காரியத்தையும் கேட்கல, உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு கேட்கிறான். இவன் எந்த உலக பிரகாரம் அவன் கேட்கிறா, உன்னிடத்துல இருக்கிற அந்த ஆவியின் பலம் எனக்கு ரெட்டிப், ஐ நீட் அ டபுள் போர்ஷன் அனோயிங், உன்னிடத்துல இருக்கிற அந்த ஆவியின் வல்லமை அந்த பலம் எனக்கு ரெட்டிப்பாக. அவன் சொல்றான், அரிதார காரியத்தை கேட்டான், எடுத்துக்கொள்ள பொழுது அதை நீ கண்டாயானால் அது உனக்கு கிடைக்கும் இல்லாட்ட. ஆனா எலியாவோ, எலிசாவோ, எலியாவை விடமாட்டேன், நீங்க நில்லப்பா, நான் எரிகோ வரைக்கும் போகிறேன், நான் பெத்தேல் வரைக்கும் போறேன், நான் ஜோர்தான் வரைக்கும், நோ, நான் உன்னை விடவே மாட்டேன், கத்தோட ஜீவனை உண்மை பலா பண்ணுவேன் போய்கிட்டே இருக்கிறான். முடிவு என்ன தெரியுமோ, ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு அதை பார்த்தும்போது எனக்கு பரவசமா இருந்தது தெரியுமா, அதான் சொல்லி முடிக்கிறேன். ரெண்டு பேரும் நடந்து கொண்டு இருக்கிறாங்க, நடந்து போய் போய்கொண்டிருக்கிறாங்க, திடீரென பார்த்தா வானத்தில் இருந்து அக்கினி ரதங்கள், அக்கினி குதிரை இங்கு வருது. ரெண்டு பேரும் நடந்து போறாங்க, அக்கினி ரதத்துல அக்னி குதிரைகள் பூட்டப்பட்ட அக்னி ரதம் வானத்தில் இறங்கி, வானத்திலிருந்து இறங்கி வந்து இரண்டு பேரையும் பொறித்து, எலியா அந்த ரதத்துல ராஜ மரியாதையோடு ஏற, இவன் பார்த்துட்டு இருக்கிறா எலிசா பார்த்துட்டு இருக்கிறா, அக்னி மயமான ரதம், அக்னி மயமான குதிரைகள், சுழல் காற்று ஏறி போல போயிட்டு கத்துறா, என்ன ஆண்டவரு, இஷ்டவேலுக்கு ரதமும் குதிரையுமாக பாதுகாப்பாக இருந்தவர் போரீரே என்று சொல்லிவன் கத்துறான். தேவ ஊழியக்காரனை பரலோகம் ஏற்றுக் கொள்வதற்காக ஆண்டவர் அக்னி ரதங்களையும் ரதத்தையும் குதிரையும் அனுப்பி அப்படியாக அவனை பரலோகத்தில் ஏற்றுக் கொண்டார் சொல்லி நான் பார்க்கிறோம். அவருடைய ஓட்டம், அவருடைய முடிவு சிறப்பாக இருந்தது. நாம் எல்லாரும் அறிய, மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த எலியா படிப்படுத்த விஷயத்தில் சொல்லப்படும் 11 ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த ரெண்டு தீக்கதரிசிகளும் ஒருவராக திரும்பவும் இந்த பூமிக்கு வருவாரு. இந்த பூமியிலே ஒவ்வொரு மனுஷனும் மறிக்கிறது போல அவரும் மறிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா மனுஷன் ஒரு தரம் பிறப்பதும் பின்பு அவன் மறிப்பதும் எல்லோருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுங்க. ஆகவே மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்ட ஏனோக்கும் எலியாவும் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி, என்னுடைய விசுவாசத்தின்படி, சத்தியத்தின்படி இவங்க ரெண்டு பேரும் இந்த உலகத்துக்கு திரும்பி வருகிற ரெண்டு சாட்சிகள் வெளிப்படுத்த விசேஷத்தில் இவர்கள் இந்த உலகத்திலே மனுஷ பிரகமாக அந்தி கிறிஸ்துவனாலே கொல்லப்படுவார்கள். மூன்று நாட்கள் இவைகளுடைய சரீரம் வீதிகளிலே கிடக்கும். அதை குறித்தும் வேதம் சொல்றது உலகத்திலிருக்கிற எல்லோரும் அதை காண்பார்களா. அந்த நாட்களில் இந்த வசனத்தை சொன்னா யார்தான் நம்பியிருப்பாங்க? உலகத்துல ஒரு இங்கேயோ ஒரு மூன்றடக்கிற சம்பவத்தை உலகத்திலிருக்கிற எல்லாரும் எப்படி பார்த்திருக்க முடியும்? ஆனா இன்றைக்கு இந்த நவீன விஞ்ஞான காலத்துல அப்படியே இதை ஏற்றுக்கொள்ள ஒரு எந்த மூலையில எந்த சம்பவம் நடந்தாலும் வித்தின் 24 hours, ஏன் ஒரு சில மனுத்தியாளத்துக்குள்ளேயே வர்த்தமானங்களுக்கு டிவிக்கு வருது எல்லாம் பாருங்க. ஆகவே இந்த பூமியிலே அவர்கள் ரெண்டு பேரும் அந்தி கிறிஸ்துவனாலே கொலை செய்யப்பட்டு எருசலேமின் வீதிகளிலே அவருடைய உடல்கள் சரீரங்கள் கிடக்கிறதை உலகத்திற்கு எல்லோரும் காண்பார்களா? இவர்கள் ரெண்டு பேரும் அந்தி கிறிஸ்துவனாலே கொலை செய்யப்பட்டபடியினால் அந்த நாட்களில் இருக்க போற ஜனங்கள் தங்களுக்குள்ளே வெகுமதிகளை அனுப்பி சந்தோஷம் கொண்டாடுவார்களா? ஏடா இவர்களை அந்தி கிறிஸ்துவங்களை கொண்டுட்டான்னு சொல்லி எனக்கு அறிமான தேவன ஜனமே, இந்த எலியாதான் மறுப வரையிலே ஆண்டவர் இயேசுவோடு மறுப காட்சியிலையும் அவர் காணப்பட்டான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிமான தேவன பிள்ளைகளே, சோ இதை குறித்து அதிகமாக நான் சொல்லுவேன். எலியா ஒரு தேவடைய மனுஷன். இந்த செய்தி தலைப்பு திஸ்பியனாகிய எலியா என்பதால் எனக்கு அறிமான தேவட பிள்ளைகளே, தேவனோடு இருக்கிற உறவை சரிப்படுத்திக் கொள்வோம். வறட்சி பஞ்சங்கள் தேவ தண்டனைகள் நம்முடைய வாழ்வில் வராதபடி நம்மை பார்த்துக் கொள்வோம். கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரு. எலியா போயிட்டார் தான், ஆனா அவருடைய தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். நம்மளே அவர் வைத்திருக்கிற அன்பு மகா பெரியது. கர்த்தருடைய வார்த்தைகள் படிப்போம், அவரை கற்பணிப்போம். ஆண்டோடு வருகை சீக்கிரமா இருக்கு.